सर्वत्र गोविंद नाम संकीर्तनम गोविंद जय जानकी कांत स्मरणम गोपिका जीवन स्मरणम जय सद्गुरु महाराज की समस्त भागवदल को भजन समाज मामियम भागवत सप्ताह समर्पणमा முருகன் கோவிலுடைய இந்த ஹால் கட்டுறதுக்கு எல்லாம் ஒரு சீனா நல்லா வச்சுக்கோங்களேன். ஹால் கட்டினா நல்லா சௌகரியமா எல்லாரும் கேட்கலாம் இல்லையா? பாகவதம் அதனாலதான். கோபிகா ஜீவன ஸ்மரணம் கோவிந்தா ராதே ராமானுஜதயாபாத்ரம்ஞானவைராக்யபூஷணம் ஸ்ரீமத்வேங்கடநாதார்யம் வந்தே வேதாந்ததேசிகம் லக்ஷ்மீநாதசமாரம்பாம் நாதயாமுனமத்யமாம் அஸ்மதாச்சாரியபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம். யோ நித்யம் அச்சுதபதாம்புஜயுக்மருக்ம யாமோஹதஸ்ததிதராணி த்ருணாயமேனே அஸ்மத்குரோர்பகவதோஸ்யதயைகசிந்தோ ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் ப்ரபத்யே மாதா பிதா யுவதயஸ்தனயா விபூதிஹ சர்வம் யதேவ நியமேன மதன்வயானாம் ஆத்யஸ்ய ந குலபதேர் வகுளாபிராமம் ஸ்ரீமத் ததங்க்ரியுகளம் பிரணமாமி மூர்த்னா பூதம் சரஸ்ய மஹதாஹ்வய பட்டநாதர் ஸ்ரீ பக்திசார குலசேகர யோகி வாஹான் வட்டாங்கிரேணுபரகாலயதீந்திரமிஸ்ரான் ஸ்ரீமத்பராங்குசமுனிம் பிரணதோஸ்மி நித்யம் நாமசங்கீர்த்தனம் யஸ்ய சர்வபாபப்ரணாசனம் பிரணாமோ துக்கசமனஹ கம் நமாமி ஹரிம் பரம் வசுதேவசுதம் தேவம் கம்சசானூரமர்த்தனம் தேவகீ பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும். சர்வத்ர கோவிந்த நாம சங்கீர்த்தனம் ஸ்ரீமத் பாகவதம் சர்வசிரேஷ்டமான ஒரு கிரந்தம். ஏழு நாள்ல மோக்ஷம் தரக்கூடிய ஒரு கேரண்டி ஸ்ரீமத் பாகவதத்துக்கு மட்டும்தான் இருக்கு. அது பல சந்தர்ப்பங்கள்ல நிரூபணமும் ஆயிருக்கு. கரெக்டா ஏழு நாள்ல பாகவத சப்தாகம் ஒரு பெரிய மாற்றத்தை அவள் வாழ்க்கையில் கொண்டு வர்றதுன்றது கண்கூடா பார்க்கக்கூடிய விஷயம். மோட்சம் கேட்குறவாளுக்கு மோட்சம், சந்தான பாக்யம் கேட்குறவாளுக்கு சந்தான பாக்யம், குழந்தைகளுக்கு கல்யாணமாகணும் கேட்குறவாளுக்கு அந்த விஷயம், வீடு வேணுன்றவாளுக்கு வீடு, என்ன கேட்குறாளோ பக்தி ஞான வைராக்கியம் ஆயுர் ஆரோக்கிய ஐஸ்வர்யம் எல்லாம் தரக்கூடியது இந்த பாகம். புராண ரத்தினம் அப்படின்னு தான் பெரியவா சொல்றான். 18 புராணங்கள்ல இருக்கு. அந்த ரத்தமான புராணம் எது அப்படின்னா ஸ்ரீமத் பாகவதம். பாகவதத்தை வசதியா சொல்றதுன்னு சொல்லும் போது சொல்றான், வைஷ்ணவானாம் யதா சம்புகு. வைஷ்ணவன் அப்படின்னா முதல்ல யாருன்னா சிவபெருமான் தான் அப்படின்றான். நான் சொல்லமா ருத்ர ஐயங்கார் அப்படின்னு. வைஷ்ணவானாம் யதா சம்புகு, அவரை போல பரம பாவனமான வைஷ்ணவன் யாரும் இல்லை. அகம் செய்யேவ அச்சுத பிரிய. ருத்ரகீதத்தில் பார்த்தா தெரியறது, சித்திரகேதுவுக்கு பார்வதி தேவி சாபம் கொடுக்கும் பொழுது தெரியறது, பார்வதி தேவிக்கு உபதேசம் பண்ணும் பொழுது ஸ்ரீராம ராம ராமே தீ ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராமநாம வரானனேன்னு அத்தனழகா உபதேசம் பண்ணும்பொழுது தெரியுது. சம்பு அத்தனை விசேஷம். ஆனால் கலியுகத்தில் எத்தனை பேர் பிரத்யக்ஷமாக சம்புவை பார்க்க முடியறது, பார்க்க முடியுமா? பார்த்துருக்காளான்னா எத்தனையோ பேர் பார்த்துருக்கா, பார்த்துன்னு இருக்கா. காஞ்சி பரமாச்சாரியா மகாபெரிய ரூபத்தில் சந்திரசேகர சரஸ்வதி பிரத்யக்ஷ சம்பு அப்படின்றது கண்கூட பல பேருடைய விதர்சனமாக கண்ட உண்மை. வைஷ்ணவானாம் யதா சம்பு, எனக்கு தெரிஞ்சு பல வைஷ்ணவா சேவிச்ச ஒரு அத்வைத ஆச்சாரியர் அப்படின்னா காஞ்சி மகாபிரியவர் தான். பரமாச்சாரியால் அத்தனை வைஷ்ணவாலும் சேவிப்பான், அவருக்கு ஒரு தனி மரியாதை உண்டு எல்லாருக்குமே. வைஷ்ணவாலாம் சேவிக்க போனாலும் அழகா வைஷ்ணவ பரமா விஷயத்தை சொல்லி பூஜை பண்ண சொல்லுவார், ரொம்ப அழகா இருக்கும். ஒரு வைஷ்ணவ அம்மையா இருக்கு, வாத்துல ஏதோ பிரச்சனை, சரி பெரியவா இடத்துல வந்தா சரியா போயிடும்னு வந்துட்டா. பெரியவா பார்த்தா வாத்துல சவள கிராமம் இருக்கா அப்படின்னா இருக்குன்னா, அத அவங்க ஆட்டுக்கார ஒழுங்கா பூஜை பண்ணிட்டு வர சொல்லி எல்லாம் சரியா போயிடும்ட்டா. அவ்வளவுதான், இந்த சம்பிரதாயத்தை விட்டு யாரையும் இழுக்கிறது மாத்திர வேலையே கிடையாது. அது மகாபிரிவு அவ்வளவுதான். அந்த சவள கிராமம் வந்து அதுக்கு டெய்லி அபிஷேகம் திருமஞ்சனம் பண்ணி நித்தியம் அழகா பகவானுக்கு அம்சம் பண்ண சொல்லி எல்லாம் சரியாயிடும். அத்தனை விசேஷம் மகாபிரியவா. அப்பேற்பட்ட சம்புரூபமான மகாபிரிவாளுக்கு இதுவரைக்கும் வாசிச்ச ஸ்ரீமத் பாகவதம் சமர்ப்பணம். ஏன்னா பெரியவாளுக்கு சமர்ப்பணம் பண்ணா வரதன் வரைக்கும் குஷியாயிடுமா, வரதன் வரைக்கும் குஷியாயிடுமா. ஏன்னா காஞ்சி மகாபெரிவாளுக்கு வரதன்னா அப்படி ஒரு தனி ஒரு மரியாதை உண்டு. வரதராஜன் கோவில்லையும் மகாபெரிவாளுக்கு ஒரு ஏற்றம் உண்டு, அது ஒரு விசேஷம். இந்த மகாபெரியவா நமக்கெல்லாம் நிறைய பாகவதத்தை கொடுக்கட்டும், நிறைய சத்சங்கத்தை கொடுக்கட்டும். அவர் லோகக்ஷேமார்த்தமா ஜனங்கள் இருக்கணும், சாஸ்திரப்படி இருக்கணும், நம்முடைய சித்தாந்தம் தழைக்கணும், நம்முடைய தர்மம் ரட்சிக்கப்படணும்னு அவ்வளோ பிரயத்தனப்பட்டா, அவர் இஷ்டப்படி நாம நம்முடைய ஹிந்து தர்மத்தில் நல்லா பிரவர்த்திக்கிறதுக்கு பாகவதம் நமக்கு அனுகிரகம் பண்ணட்டு. நம பார்வதி பதயே ஹரஹர மகாதேவா. ஏழு நாளைக்கும் 14 பேருக்கு சமர்ப்பணம் பண்ணியிருக்கோம். நான் சொன்னேன் கடைசி நாள் கேட்பேன்னு சொன்னேன், எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரியல. உட்காந்து யோசிக்கணும், இப்போ நான் சொல்கிறதா இல்லை, எனக்கு ஞாபகம் இருக்கு. உடனே சின்சியராக இப்போ கேட்டுட்டு கூட கூட இந்த ஆமாம் சாமி தலையாடுற கதையே நடக்காது. ஆமாம் 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 ஞாபகம் படுத்தி பாருங்கள் என்னென்ன விஷயங்கள் எப்பப்போ சொன்னோம் அப்படின்னு ஞாபகப்படுத்துக்கும். கொஞ்சம் மூளைக்கு வேலை கொடுக்கலாமே. சிரவணம் கீர்த்தனம் விஷ்ணோகோ ஸ்மரணம், ஸ்மரணம்னு சொல்லியிருக்கான் ஆலோசனை தப்ப. அப்பா அடா இன்னையோட சத்தாகம் முடிஞ்சாச்சு, நாளிலேருந்து வீட்டு வேலையை பார்க்கலான்னு கிளம்பக்கூடாது. வீட்டு வேலையை பார்க்க வேண்டாம் நான் சொல்லலை, பாருங்கோ பாகவத்தை விட்டுடாதீங்கோன்னு சொன்னேன். பாகவதம் பிராதான்யம். இப்போ ஏழு நாளும் வாழ்ந்தோம் தானே, எதுவும் நஷ்டமாகலையே. பாகவதத்தை முக்கியமாக வச்சுட்டோம், மற்றதை ரெண்டாம் பட்சமாக வச்சுட்டோம். இதுதான் ரகசியம். பாகவதத்தை பிராதான்யம், மற்ற விஷயங்கள் ரெண்டாம் பட்சம். அவ்வளவுதான் வாழ்க்கை. பகவான் பிராதான்யம், மற்ற விஷயங்கள் இரண்டாம் பட்சம். இங்க கடைசி படியில வைங்கன்னு சொல்ல, இரண்டாவது படியில வைங்கன்னு தான் சொல்லணும். முதல் படியில ஹரி, அப்புறம் ஹரி ஹெச்ஆர்ஆர், அப்புறம் என்ன பண்ணுவோம். முதல் படியில ஹரி மட்டும்தான், ரெண்டாவது படியில எல்லா வேகம் அவசரம் எல்லாம் வச்சுக்கோங்க. இந்த ஹரி முதல் படியில இருந்துட்டான்னா போதும், மற்றெல்லாம் தானா சரியாயிடும். அந்த ஹரி இருந்துட்டா வச்சுக்கோங்களேன், வாய்க்கில் எப்படியும் வாழ்ந்துட்டு போயிடலாம். அப்படிதான் வாழ்ந்தார் சுதாமா. நேரம் போயிடும், சுதாமா சரித்திரம். சுதாமா கிருஷ்ணனே ஜபிச்ச ஒரு பெயர், சுதாமா சுதாமா சுதாமா. என் வாழ்க்கையில என்னை பாதிச்ச ஒரு பெரிய பிராமணன் அப்படின்னா சுதாமா தான். இன்னி வரைக்கும் என்கிட்ட வசதியான பிராமணன் பேர் சொல்லணும்னா முதல்ல நான் சொல்றது சுதாமாவா தான் இருக்கும். அதுக்கப்புறம் தான் எல்லா பிராமணர் பேரையும் சொல்லு. வசிஷ்டர் யாரையுமே சொல்ல மாட்டேன் பிராமணன், முதல் பிராமணன்னா சுதாமா. பிராமணன் எப்படி இருக்கணும்னா சுதாமா மாதிரி இருக்கும், அவ்வளவுதான். அதுக்கு மேல கம்பாரிசனே கிடையாது. சுதாமா இன்னைக்கு போர் பந்தர்னு சொல்றோம் இல்லையா, காந்திஜி பிறந்தாரு அந்த இடம்தான் சுதாமாபுரி. இன்னைக்கும் சுதாமாவுடைய கோவில் வீடு மாதிரிலாம் வச்சிருக்காங்க, பாட்டுக்கு இருக்கும் சுதாமாபுரி. ஒரு காலத்துல பேர் சுதாமாபுரி, இன்னைக்கு தான் போர் பந்தர்னு வந்துடுது. காந்திஜிக்கு வஸ்திரத்தெல்லாம் விட்டுட்டு வருமா, ஒரு சாதாரண ஒரு வேஷ்டியை கட்டிண்டு ஒரு அங்கவஸ்திரம்லாம் போட்டுண்டு பாரிஸ்டர் அதெல்லாம் விட்டுட்டு இந்த தேசத்தை எப்படி அலையிற தைரியம் எங்கேருந்துடா வந்ததுன்னா ஊரோட தோஷம் அது. சுதாமா அங்கே இருந்ததுனாலேயே எல்லாத்தையும் திரஸ்கரிச்சுட்டு என் தேசம் என் ஜனங்கள்னு கிளம்பினான். அந்த ஊருக்கு போயாச்சுனாலே அந்த லௌகீக சுகங்களை தாண்டி பரம் பகவத் விஷயம்ன்ற ஒரு புத்தி வந்து. அதனாலதானே ஆண்டா சொல்றான், மலரிட்டு நாம் முடியும் மையிட்டெழுதும் மலரிட்டு நாம் முடியும். சரீர சௌகரியங்களை வளர்த்துக்கிறது முக்கியம் இல்லை, ஆத்ம குணங்களை வளர்த்துக்கிறது முக்கியம். அதுதான் பெரிய ஆபரணங்கள் நமக்கு. இந்த ஆபரணங்கள்லாம் யார் வேணா கொள்ளையடிச்சுட்டு போயிடலாம். தங்க வளை ஏறும் இறங்கும், திடீர்னு ரியல் எஸ்டேட் இல்லாம போயிடும், நிறைய இருக்கு. ஆனா ஆத்ம குணங்கள் ஒரு நாளும் தோத்து போகிறது. அந்த மாதிரி ஒரு சுதாமா தரித்திரன், தரித்திரத்துல கந்த துணியே உடுத்தின்னு இருக்கார், அதனாலே குச்சேலன்னு பேர். நிறைய பேருக்கு குச்சேலன்னா தான் தெரியும், சுதாமான்னா தெரியாது. பாகவத வாசிக்கிறவர்கள் மட்டும்தான் சுதாமா அப்படின்னா தெரியும். மற்ற எல்லாருக்கும் குச்சேலர் 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 அப்படின்னு தான் பார்க்கும். குச்சேலர் அப்படின்னா கந்தலாடை உடுத்தினவர்னு அர்த்தம். ஆனா முகம் பரமசுகமா இருக்கு. நம்ம ட்ரெஸ் எல்லாம் நல்லா இருக்கு, முகம்தான் கந்தல் கந்தலா இருக்கு. சிரிக்கிறது கூட ஒரு ரொம்ப கஞ்சத்தனமா ஒரு சிரிப்பு. வாய் நிறைய நாமஜபம் சொல்ல மாட்டோம், முழுமுழு இருப்போம். ஏதோ திருப்பதி பெருமாளா அவரோட சன்னிதானம் கொடுத்த ஏறு உள்ளவாடா வேங்கட்ரமணா, இந்த மாதிரி ஆத்த கத்துவ சத்தியமா கத்த மாட்டேன். எப்படியோ வருது, ஏதோ பாகவத கிருப அப்பயாவது வருது. அப்ப அந்த நாம ஜபத்தை கூட உறக்க சொல்றது இல்லை. உள்ளத்துக்கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல விழுந்து ஹரி அப்படி சொல்லணும். பக்கத்துல இருக்க பதவி அடிச்சு என்னாச்சு அப்படின்னு அந்த மாதிரி ஏழு தடவை ஹரி 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 அப்படின்னு இந்த ஹரி ஓடி வேண்டும். இந்த ஹரி வந்தவன் அவசரம் ஓடி வேண்டும். உள்ளத்துக்கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல விழுந்து மெல்ல எழுந்து ஹரி என்ற பேரரும். ரொம்ப அழகு அந்த வாக்கியம் ஆண்டாளுடையது. அந்த பகவன் நாமத்தை கூட ஆனந்தமா சொல்லணும். எப்பொழுதுமே மனசு அபாடான நிறைஞ்சிருக்கணும். அதான் வசதி. சரீரத்துக்கு வேண்டிய சௌகரியங்கள் நிறைஞ்சிருந்ததுன்னா ஊனேறு செல்வந்து உடம்பு தடிச்சு போயிடும், ஊழச்சதை பெருகி போயிடும், கொலஸ்ட்ரால் பிபி என்னெல்லாம் உண்டோ எல்லாம் தானா வந்துடும். மனசு நிறைஞ்சிருந்ததுன்னா அது தனி சுகம். ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு வைஷ்ணவ ஆச்சாரியன் அவரை பார்த்து ஒருத்தர் கேட்டார், வர வர சுவாமியோட திருமேனி எப்படி இழைக்கிறது அப்படின்னு. திருமேனின்னு சொல்லுவார் வைஷ்ணவ சம்பிரதாயத்து வார்த்தை. ஆச்சாரிய புருஷாவுடைய உடம்புன்னு சொல்ல மாட்டார், திருமேனி திருமேனி பாங்கா அப்படின்னு தான் விசாரிப்பார். இப்ப கேட்டார், வர வர சுவாமியோட திருமேனி இழைப்பா தெரியறது அப்படின்னு. உடனே அந்த ஆச்சாரியன் சொன்னார், ஒன்று வளர ஒன்று தேய்கிறது. உள்ள ஞானம் வளர, பக்தி வளர, வைராக்கியம் வளர, சரீரம் தேய்கிறது. இவருக்கு அபிமானம் விட்டு போயிடுறதாம். ஒன்று வளர ஒன்று தேய்கிறது, ஒன்று தேய ஒன்று வளர்கிறது. அந்த மாதிரி இந்த குச்சேலர் சுதாமா ரொம்ப ஒல்லியா இருக்கார். வஸ்திரம் கந்தல் துணிதான் உடுத்திருக்கார், ஆனா முகத்துல மட்டும் ஒரு ராஜகலை, அந்த ஒரு வசீகரன். காஞ்சி மகாபரிவாள்ல பட்டு உடுத்தியா நம்ம பார்த்துருக்கோம், மற்றவாளையே பட்டு உடுத்த கூடாதுன்னு சொல்லுவார். ஒல்லியா தான் இருப்பார், சிக்ஸ் பேக் எல்லாம் கிடையாது, ஆனா என்னமோ ஒரு வசீகரன். என்னமோ யார் யார் போய் பார்த்தாலும் என்னமோ தன்னோட அப்பா, இப்படிதான் ஒரு அபிப்பிராயம். அவர் தன்னோட அப்பா, ரொம்ப உரிமையுள்ள ஒரு அப்பா அப்படின்னு தானே. குழந்தைகளுக்கெல்லாம் சொல்லும் போது உமாச்சி தாத்தான்னு தான் சொல்லுவோம், மகாபரிவாள் உமாச்சி தாத்தா. எல்லா குழந்தைகளுக்குமே என்னமோ தன்னோட தாத்தா ஒரு அபிப்பிராயம். பிரத்யக்ஷத்தில் அவள் தாத்தா அவள் பார்க்கறாளா இல்லையோ, காஞ்சி மகாபரிவாளை பார்த்தா உமாச்சி தாத்தா. அவ்வளோ அந்த போட்டோவில் இப்போ பார்க்குற மாதிரி கூட உமாச்சி தாத்தா அப்படின்னு. அது நமக்கே தெரியாத ஒரு ஆத்ம பந்தம், ரத்த பந்தம் இல்லை, வேற பந்தம் இல்லை, ஆத்ம பந்தம். அந்த மாதிரி அந்த குச்சேரர் வாய்முழுக்க கிருஷ்ண நாமம் சதா சர்வதா ஸ்ரீவல்லபேதி வரதேதி தயாபரேதி பக்த பிரியேதி பவலுண்டன கோவிதேதி நாதேதி நாகசயனேதி ஜகன்னிவாசேதி ஆளாபினம் பிரதிபதம் குருமே முகுந்த. விதவிதமா நாமத்தை ஜபிக்கணும் இல்லையா, அதானே வசதி. ஏ கிருஷ்ணா ஏ கோவிந்தா ஏ மாதவா ஏ கோபாலக ஏ கிருபாஜலனிதே ஏ சிந்து கன்யாபதே ஏ கம்சாந்தக ஏ கஜேந்திர கருணா பாடின ஹே மாதவா ஏ கோபாலா ஹே ராமானுஜா ஏ ஜகத்ரய குரு அப்படின்னு அவன் நாமத்தை சொல்றது தானே ஐஸ்வர்யம். பரமதரித்திரம், குழந்தைகள் மனைவி இவர் எல்லாரும் தரித்திரத்தில் வாழலாம், ஆனால் ஒரு நாள் கூட யார்கிட்டையும் புலம்பினதில்லை. அது ஒரு குணம் இல்லையா, புலம்பாம நம்மளால ஒரு நாள் புலம்பாம இருக்க முடியும்னு சொல்லுங்க. ஏதான ஒரு நாள் நான் இன்னைக்கு புலம்பல, யாரா ஒருத்த கை தூக்குங்க, முடியவே முடியாது. ஏதான ஒரு புலம்பல் வந்துடும், எப்போ பார்த்தாலும் ஒரே கூட்டம், பாழா போன வெயில், ஒரே சுட்டு புசுக்கிறது, கரண்ட் ஒழுங்கா இல்லை, தண்ணி ஒழுங்கா வரல, பூ விற்கிற விலைக்கு பால் விற்கிற விலைக்கு என்னதான் பண்றதுன்னு தெரியல. சக்கி வாழா லேட்டாக திறக்கிறான், டாக்டர் கிட்ட போனா கூட்டம் இருக்கு, நான் மிஷின் ஆன் பண்ண கரண்ட் போயிடுது, இதுக்கு ஒரு பெரிய புலம்பல், ரொம்ப பெரிய கஷ்டம் பாருங்க லோகத்தை. அவ்வளோதான், இதுக்கப்புறம் மிஷினே ஒரு ஒரு பிரளயம் வரைக்கும் மிஷின் வேலையே செய்ய போகிறது இல்லை, தண்ணியே வரப்போறது இல்லை. ஆனால் அதுக்கு ஒரு புலம்பல், புலம்பரத்துக்கு வசதியே கிடையாது. ஆனால் புலம்பரத்துக்கான அத்தனை காரணங்கள் அவர்கிட்ட இருக்கு. தரித்திரம், சாப்பாடு இல்லை, தனக்கு சாப்பாடு இல்லைனாலும் பரவாயில்ல, மனைவிக்கு நல்ல சாப்பாடு கொடுக்க முடியல. அவ பேர் சுசீலான பேர், ஆனால் பசினால உடம்பு இழைச்சி போயிட்டார், சுத் க்ஷாமான்னு பேர் வச்சுட்டா வாழ்க்கை. இதுவும் பரவாயில்ல, தன்னோட குழந்தை பசியில் அழும்பொழுது எப்படி இருக்கும், வெக்கம் பிடுங்கி தின்னும், ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ கூட அந்த சென்னை ஃப்ளட்டில் ஒருத்தன் ஃபோன் பண்ணியிருந்தாங்க, எப்படி இருக்கேன்னு கேட்குறதுக்கு அத்தனை ஃபோன் பண்ணேன், குருஜி வெள்ளமெல்லாம் ஒன்றும் பாதிக்கலை, கொஞ்சம் தண்ணி வந்தது, நாங்கள்லாம் முதல் மாடிக்கு போயிட்டோம், ஆனால் பால் ஒன்றும் கிடைக்கல, என்னோடய 1.5 வயசு குழந்தை கதறித்து என் ராத்திரி முழுக்க என் நெஞ்சு இன்னும் தாங்கலை அப்படின்னா. சொன்னேன் பைசா இருக்கு எல்லாம் இருக்கு, ஆனால் என்னோடய 1.5 வயசு குழந்தையுடைய ஒரு டம்ளர் பால், ஒரு பால் புட்டி பால் எனக்கு கொடுக்க முடியலை, அது மட்டும் நான் இன்னும் படுத்தின்னு இருக்கு எனக்கு. அது ஒன்று தான் சுவாமி, மற்றபடி எம்பெருமான் கிருபையில் ஒரு குறை இல்லை. அதான் சுதாமா, சுதாமாவை பற்றி பேசினா கண்ணன் அவள் கொடுத்துருவான். இந்த சுதாமான்ற பேருக்கு என்ன பலம் உண்டுன்னு எனக்கு நிச்சயமாக நன்னா தெரியும். சுதாமான்ற பேருக்கு கண்ணன் பயப்படுற மாதிரி நான் சாப்பிட்டு வந்துருக்கேன். இன்னும் அவள் கொடுத்தாலும் சொல்லவே இல்லை, அதுக்குள்ளேயே கண்ணன் அவள் கொடுத்துட்டான் இல்லையா, அதான் சுதாமான்ற பெயர். கண்ணனுக்கு அத்தனை ஒரு பிரீதி, அவ்வளவு தரித்திரம், குழந்தை அழகு. இந்த குழந்தைகளுக்கு அழுகிய நிறுத்தறதுக்கு ஹரிகதை சொல்ற, நம்மளா இருந்தா கோபம் வரும், குழந்தை அழுதுன் இருக்கு இன்னும் ஹரிகதை வேண்டி கிடக்குன்னு. குழந்தை அழும்போது லௌகீகமா பார்த்தா ஹரிகதையா முக்கியம். இப்ப நம்மளே உபன்யாசம் பண்றோம், பாராயணம் பண்றோம், ஒரு குழந்தை அழறது அப்படின்னா நம்ம மனத்தை லயிச்சு படிச்சிட முடியுமா, பிரவச்சனம் பண்ணிட முடியுமா? குழந்தை அழறது, குழந்தை அழறது பெரியவா கத்தினா பரவாயில்ல விட்டுருவோம். ஒரு குழந்தை பசியில் அழும்பொழுது அந்த சமயத்தை அண்ணன் கொடுக்காம ஒரு ஹரிகதை சொல்ல முடியுமா? வராது. ஒரு சந்தர்ப்பத்தில் புத்தரோட ஒரு சிஷ்யன் ரொம்ப கஷ்டத்துல இருக்கான், அவனை கூப்பிட்டு ஆசையே துன்பத்திற்கு காரணம் எல்லாம் சொன்னான், அவன் ஒண்ணுமே கேட்கல, ரொம்ப கோபம் வந்துருது அவனுக்கு. நேர புத்தர்கிட்ட போய் சொன்னான், நான் இவ்வளோ இவ்வளோ பெரிய விஷயங்கள் சொல்றேன், ஒண்ணும் ஒழுங்கா கேட்க மாட்டேங்கிறான். புத்தர் சிரிச்சார், அவன் சாப்பிட்டானா கேளு அப்படின்னு. சாப்பிட்டேடா அப்படின்னா இல்லைண்ணா. புத்தர் பதில், அவனுக்கு சாப்பாடு போடுது, நன்னா சாப்பிட்டு முடிச்சான், கொஞ்ச நேரம் ஆச்சு. புத்தர் சொன்னார், இப்ப போய் சொல்லு, பசியில காதல விழாதுரா, பசியில தத்துவம்னா தெரியாது, பசிதான் முதல்ல. உலகத்துல கண்ணாடி எதிராக நிற்கும்னா பசிதான் முதல்ல நிற்கும். பசிதானே உலகத்தை காப்பாத்தின்னு இருக்கு, பசிதானே உலகத்தினுடைய ரகசிய பலம். உலகத்தை ஓட்டின் இருக்கிறது பசிதான். மகாபாவியிலேருந்து எல்லாருமே பசித்தா சாப்பிட வேண்டியதானே, மகா ஞானி வரைக்கும் பசினா சாப்பாடு வேண்டித்தான் இருக்கு. ஆதிசங்கர பகவத் பாதர் ஸ்வயம் சங்கர ரூபம் தான், பவதி பிக்ஷா தேகி நிக்க வேண்டியிருக்கா இல்லையா? ராமானுஜர் ஆதிதேஷ அவதாரம் தான், ஆனா மாதுகரம் ஒரு வீட்டு வாசல்ல போய் நின்னார். சைத்தன்யம் மகாபிரபு ஜெகநாத பிரசாதம் கிடைச்சா சாப்பிடுவேன்னு கை நீட்டி நிக்கிறார். எத்தனையோ மகாத்மாக்கள்லாம் நம்ம உபனிஷத்தெல்லாம் பார்த்தா பசி, அந்த பசிக்கான அன்னம், அந்த விஷயத்துல நிறைய கதைகள் வரும். அன்னாத் பவந்தி பூதானின்னு கீதையில கண்ணனையே சொல்றான். அந்த மாதிரி அதுல கூட அவர் பாட்டுக்கு ஹரிநாம சங்கீர்த்தனம் பண்ணிட்டு இருக்கா. மனைவி ஒன்னும் சொல்லல, சுசீலா நல்ல குணமுடையவள். ஆத்துக்கார கோச்சுக்கிறதோ இல்லாடி தப்பா பேசுறதோ சண்டை போடுறதோ ஒண்ணுமே இல்லை. ஒருவேளை அப்படி இருந்தா சரியா இருந்திருப்பாரு, அதுவும் தெரியாது. இப்படி ஒருவேளை இப்படி இருந்தா மாறிப்பாரானா தெரியாது. அவ்வளவு ஒரு தரித்திரம். ஒரு நாள் ரொம்ப யோசிச்சு அவள் சொல்லிட்டா, கிருஷ்ணன் உங்களுடைய பால்ய சிநேகிதன் சொல்றே, துவாரகையில போய் கண்ணனை ஒரு எட்டு பார்த்துட்டு வந்தா தேவலையே இருந்தான். குழந்தைக்கு நல்லா சாப்பாடு கொடுக்கணும்னு ஒரு அம்மாவுக்கு ஆசை இருக்கிற நியாயம் தானே, அது தப்புன்னு எப்படி சொல்ல முடியும்? ரொம்ப நியாயமான ஆசை, என் குழந்தை நன்னா சாப்பிடணும், அவ்வளவுதானே. அவ்வளவு எப்படியோ காலத்தை ஓட்டின்னு இருக்கா, இவ்வளவுதான் ஓட்ட முடியும். சிரிச்சார், ஒன்னும் சொல்லல. அப்பப்ப சொல்றா, நீங்க ஒரு தடவை போய் துவாரகைக்கு போயிட்டு வாங்கோளே. கரணே சுமந்திரி, ஒரு பத்திரி எப்படி இருக்கணும்னா ஒரு மந்திரி போலே அப்பப்ப ஆலோசனை சொல்லணும். அந்த ஆலோசனை ஹிதமா சொல்லணும், ஆதிக்காரர் கேட்குற மாதிரி சொல்லணும். ஏன்னா எப்பவுமே புருஷாளுக்கு ஒரு சுவாவம், பொண்டாட்டி சொன்னா கேட்கப்படாது. மாமிகளுக்கு ஒரு சுவாவம், எங்க ஆதிக்காரர் அசடு, கொஞ்சம் அவருக்கு விவரம் பத்தாது. நான் டீசெண்டா சொன்னா கொஞ்சம் அவருக்கு விவரம் பத்தாது, அவர் எல்லாரும் ஏமாத்தின்னு இருக்கா அப்படின்வான். இப்படி பலவிதமாலாம் உண்டு. ஆச்சரியமான கரணேஷு மந்திரி, ஒரு மந்திரி போல உபதேசம் பண்ணணும்னு சாஸ்திரம் சொல்றது. அப்பப்ப சொல்லிட்டே இருக்கா அந்த சுசீலா. கடைசியில் ஒரு நாள் சொல்லிட்டா, நீ போயிட்டு வாங்கோனே ஒன்றும் கவலைப்படாதீங்க, தைரியமாக போயிட்டு வாங்கோ அப்படின்னுட்டா. சுதாமா பார்த்தா, சரிம்மா கிளம்புறேன்னுட்டா. பல நாள் சொல்லி அழகாக கிளம்புறாராம். சரிம்மா நான் கிளம்புறேன், கண்ணனுக்கு கொடுக்கறதுக்கு ஏதானும் கொண்டா ஏன்டா, இங்கே இருக்கிறதுக்கே ஒன்றும் இல்லை, அப்புறம் தானே கொண்டு வரதுக்கு. இவர் பாட்டுக்கு சொல்லிட்டார். அவளும் பார்த்தா கடகடன்னு ஒரு மூணு நாலு வீட்டுக்கு போனா, அவா வாக்கையில ஒரு பிடி அவள் வாங்கிண்டா. இங்க ஆட்டுக்காரர் துவாரகைக்கு போறார், துவாரகைக்கு போறார், கண்ணனை பார்க்க போறார், கண்ணனை பார்க்க போறார் அப்படின்னு அழகா அவள் பொரிய கொடுத்துட்டா. அழகா அதோட கந்த துணியில மூட்டை கட்டி அவள்கிட்ட கொடுத்துட்டா. நம்ம எல்லாம் இப்ப குச்சேல உபாக்கியானம்னா புதுசா வஸ்திரம் வாங்கி அப்படி நல்ல வஸ்திரத்துல கட்டி கொடுக்குறோம். டக்குனு புடவையை கீழ்ச்சில்லா கொடுக்கணும், வேஷ்டியை கீழ்ச்சில்லாத முடிஞ்சு கொடுக்கணும், அட்லீஸ்ட் இருக்கிற கர்ச்சீஃப்லையாவது முடிஞ்சு கொடுக்கணும் இல்லையா, அதானே தர்மம். நம்மளாம் அழகாக ஆள் ஆளுக்கு ஒரு குட்டி குட்டி பொட்டலம் கொண்டு வந்து அதுக்கு ஒரு துணியை கொண்டு வந்து கட் பண்ணி குச்சேலர் மாதிரி அவள் கொடுக்கணும். கடையில் வாங்கிலாம் கொண்டுறப்படாது, நாலு வீட்டில் போய் வாங்குங்க, அப்போ தெரியும் குச்சேல உபாக்கியானம்னா என்னன்னு. கடையில் போய் 100 கிராம் அவள், 50 கிராம் அவள் வாங்கிட்டு வந்து இங்கே மூட்டை கட்டி வச்சிருவேன், குத்தமாக சொல்லலை, அடுத்த வாட்டி இப்படி பண்ணி பாருங்கன்னு சொல்லவேன். நாலு வீட்டில் இன்னைக்கு குச்சேல உபாக்கியானம் ஒரு பிடி அவள் தாங்கோலேன்னு கேளுங்க. அப்போ அப்போ கை நீட்டும் பாருங்க, அப்போ தெரியும் என்னன்னு தெரியும். அப்போ தான் கொடுக்கறதுக்கு இல்லை, நாலு பிடி அவள் உங்ககிட்ட இருக்கு, சும்மா கேட்டு பாருங்க. உடனே பாகவதம் வரவாள், நீ உங்க உனக்கு நான் ஒரு பிடி அவள் தரேன், எனக்கு நீ ஒரு பிடி அவள் தர. ரொம்ப சமத்து மாமிகள் தான் என்ன தெரியும், அதெல்லாம் பண்ணப்படாது. முன்ன பின்ன தெரியாதவா கிட்ட கேட்கணும், சரி போனா போது அடுத்த பக்கத்தாத்த கேளுங்க. ஒரு பிடி அவள் கேட்டா புருவத்தை ஒரு சுருக்கு சுருக்குவா, என்னத்துக்கு இப்ப ஏன் கேட்கறா, அப்ப முன்னாடி நின்னாலே ஒரு மாதிரி இருக்கும், அது ஒண்ணுமே இல்லாம போய் நின்னோம்னா என்ன கஷ்டம் பார்த்துக்கோங்க. ஒரு நாலு பிடி அவள் அவள் போய் வாங்குறா, சாதாரணமா ஸ்திரீகள் போய் வெளில வாங்க விடமாட்டான் சனாதனமான தர்மத்தில், ஏன்னா கிரகலட்சுமி, அவள் போய் கையேந்தப்படாதுன்னு சாஸ்திரம். அதனாலதான் அந்த காலத்துல வேலைக்கெல்லாம் அனுப்பலன்னா அவள் யார்கிட்ட கையேந்தப்படாது, கிரகலட்சுமி லட்சுமி போய் கையேந்தலாமா. அவ்வளவு அழகா சொல்றா. ஒரு தடவை விவேகானந்தர் கிட்ட கேட்டுக்கலாம், ஃபாரின்ல ஒருத்தர், ஏன் உங்க லேடிஸ் எல்லாம் கை கொடுக்கறது இல்லை, தே ஆர் சோ ஃபன்னி, தே ஆர் நாட் எஜுகேட்டட், இப்படிலாம் சொல்லிட்டு வந்தாலாம். விவேகானந்தர் எப்படி பார்த்தாரா, சிரிச்சாரா, கேட்டாராம், நீங்க வந்து உங்க ஊர் ராணி கிட்ட கை கொடுத்துட முடியுமா, பிரிட்டிஷ் ராணி கிட்ட கை கொடுக்க முடியும், ஓ நோ, ஹவு கேன் பி, ஷீ இஸ் எ குயின் அப்படின்னு. உடனே விவேகானந்தர் சொன்னாராம், எங்க இந்தியாவில் ஒவ்வொரு வீட்டில் இருக்க பொண்ணும் குயின் தாண்டான்ட்டாராம், ஒவ்வொருத்தையும் ராணி, எங்க வீட்டுக்கு அவதாண்டா ராணி, அவ எப்படா கை கொடுப்பா, கேட்டவன் அப்படியே உங்க தலையை குடிஞ்சுட்டான். உங்க ஊருக்கு ஒரு ராணி, எங்க வீட்டுல ஒவ்வொரு வீட்லயும் ராணி தான்ட்டான், எப்படி இவ்வளோ குயின் அவர் கண்ட்ரின்னு, எப்படி ஒரு சம்பிரதாயம் பார்த்துக்கணும், கை கொடுக்க மாட்டோம். அப்பேற்பட்ட வசத்தியான ஒரு லெவல்ல வச்சிருக்கோம், அவ்வளவு சிரேஷ்டம் நம்முடையதான தர்மம், நம்ம பெரியவாளுடைய சிந்தனைகள். கிரகலட்சுமி அவள் போய் கையேந்திரா, நாலு வீடுகளில் ஏந்தி கொண்டு வந்து ஒரு கந்த துணியில கட்டி அப்படி கொடுக்கறா, கிருஷ்ணான்னு கொடுக்கறா. சுதாமாவை நம்பி கொடுக்கல, கிருஷ்ண நம்பி கொடுக்கறா. ஏன்னா அவருக்கு தெரியும், இவர் அங்க போனா மலைச்சு போயிடுவார், ஒன்னும் பேச மாட்டார், ஒன்னும் கேட்க மாட்டார், ஒன்னும் சொல்ல மாட்டார், கொடுப்பாரான்னே தெரியாது. கிருஷ்ணா அப்போதைக்கு இப்போதே சொல்லி கொடுக்கற, நீ ஞாபகம் வச்சுக்கோன்னு கொடுத்துட்டார். எடுத்துட்டார் சுதாமா, பல மாசங்கள் நடந்து போறார், நடந்து நடந்துதான் போறார். சில இடங்கள்ல பெரியவா சொல்றா, கண்ணனே ஒரு வழிபோக்கன் மாதிரி அவர் கூட வந்து வழி நடத்தினான் அப்படின்னு காண கிடைக்க. அப்படி ஜோர சுதாமா நடந்து நடந்து போறா, கடைசியில துவாரகா, ஜெய் போலோ துவாரகா தாம் கீ, துவாரகை, துவாரகை அது ஒரு ராஜதானி அல்லவா, ரன்சோட் ராய், ஜெய் போலோ ரன்சோட் ராய் கீ, அவள் ஜாலியா ரன்சோட் ராய், யுத்தத்தை விட்டு ஓடி வந்த பயந்தாங்கொல்லின்னு அர்த்தம், ரன் சோட் ராய், அவ்வளவுதான். ரணபூமியை விட்டு ஓடி வந்துட்டான் இல்லையா, சண்டை போட மாட்டேன் அப்படின்னு ஜராசந்தன் சண்டை போட மாட்டேன் ஓடி வந்தவன் தான் என சொல்றாய். ஆனா அந்த துவாரகாதீசனை அப்படி கொண்டாடுறார்கள் அவெல்லாம். அழகா வந்துட்டார் கரையிலேந்து, அழகா போறார் போட்டில் போய் பேட்டு துவாரகா, அதுதான் முக்கியமான துவாரகா, மேஜர் துவாரகாதுன்னா பேட்டு துவாரகா தான். இன்னைக்கு அது கண்ணன் இருந்த அரண்மனை மட்டும், அந்த இடம் மட்டும்தான் பாக்கி, அதெல்லாம் சமுத்திரம் கொண்டு போயிடுச்சு. அழகா சமுத்திரம் கொண்டு போயிடுச்சு. இப்ப நம்ம பார்க்கக்கூடிய பேட்டு துவாரகா கிருஷ்ணனுடைய அரண்மனையுடைய முக்கியமான இடம், அவ்வளவுதான். முழு பேட்டு துவாரகம் கிருஷ்ணனுடைய அரண்மனை. அப்ப எவ்வளோ பிரசித்திருக்கும் பாருங்க துவாரகா. அந்த பேட்டு துவாரகாவுக்கு போயிட்டா அழகா காவல் காக்கிறவன் பார்க்கிறான், இவ்வளவு தரித்திரத்தை இதுவரைக்கும் யாருமே நம்ம தேசத்துக்குள்ள வந்ததில்லையேன்னு பார்க்கணும். அவர் சரீரத்தையும் அவருடைய வஸ்திரத்தையும் பார்த்தா தரித்திரன்னு தெரியறது, ஆனா முகத்தை பார்த்தா தரித்திரம் இல்லையா. ஏன்னா ஹரிபக்தி, இந்த ஹிருதயத்துல ஹரிபக்தி, வாயில நாம ஜபம், கிருஷ்ண ஸ்மரணம், அதனால முகத்துல அந்த தேஜஸ் அப்படியே வசீகரிக்கிறது. சரீர வஸ்திரம் சரீரம் இதெல்லாம் பார்த்தா தரித்திரவான் அப்படின்னு தெரியும், ரெண்டும் முரண்பாடா இருக்கு. அதுதான் ஹரிபக்தாள் இடத்துல, அவ சரீரம் அவ உடுத்திருக்கிற வஸ்திரம் இதெல்லாம் ரொம்ப பாவமா இருக்கு, ஆனா அவளுடைய முகத்துல ஒரு பூரண ஐஸ்வர்யம் நிறைஞ்சிருக்கு, நீங்காத செல்வம் நிறைந்து. பெரியாழ்வார்லாம் அப்படிதான், வடபத்ரசாயி கோவில்ல கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கா, குண்ட கட்டி பிராமணன் அப்படிதான் சொல்லணும். ஆனா பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்த எங்கடான சாட்சாத் ரங்கராஜன் கிட்ட, உலகத்துல பெரிய கோடீஸ்வரன், அப்படி ஒரு சம்பந்தம், கையில ஒத்த பைசா கிடையாது ஆனா கோடீஸ்வர சம்பந்தம், அதான் அதிசயம். கோடீஸ்வர சம்பந்தம் பண்ணி கொடுத்துட்டா வந்துட்டார். அழகா என்ன எதுவும் விசாரிச்சான்னு இவர் சொன்னார், நான் கிருஷ்ணனோட பால்ய சிநேகிதன் அப்படி ஏறறங்க பார்க்கலாம். கிருஷ்ணனோட பால்ய சிநேகிதன்றார், அவன் பிராமணாவோடலாம் பழகுவானா அவனுக்கு அது சந்தேகம் வந்துடுச்சு. ஏன்னா இதற்கு யாரும் பெரிய பிராமணா தெரிஞ்சே வரல, ஒரே ஒருத்தர் தான் வந்தார், ருக்மிணி சந்தேகத்தை கொண்டு வந்த ஒருத்தர். மற்றவாள்லாம் கிருஷ்ணனை கொண்டாடுறதுக்காக வரக்கூடிய ரிஷிகள் எப்படிதான் கிருஷ்ணனுடைய பால்ய சிநேகிதன் சொல்லிட்டு வர்றார். மாட்டுக்காரர் கூட்டனாச்சு எப்படி எப்படி யோசிக்கிறான், எல்லாம் சொல்றார், என் பெயர் சுதாமான்னு சொல்லுங்கோ அப்படின்ட்டான். அழகா அவன் உள்ள போய் சொல்றானோ, அழகா துவாரகைக்குள்ள போயிட்டான்னு சொல்றா, துவாரக வாசல் நின்னான்னு சொல்றா, ருக்மிணியுடைய வாசல்ல போய் நிக்கிறார், அங்கதான் அழிச்சுட்டு போறான்னு சொல்றான். உள்ள போய் சேவகன் சொல்றானா, பிரபு ஒரு பிராமணர் வந்திருக்கார், கந்தலாட உடுத்தின் இருக்கார், ஒல்லியா இருக்கார், முகத்துல நல்ல தேஜ் வச்சிருக்கு, உம்முடைய பால்ய சிநேகிதனா, பெயர் சுதாமா, அவ்வளவுதான் சுதாமான்ற இந்த சப்தம் கேட்ட உடனேயே கட்டில்ல உட்கார்ந்துன்றவன் துள்ளி குதிச்சு ஓடிய சுதாமாவா அப்படின்னு பகவான் இப்படி தூக்கி வாரி போடுறான், சுதாமாவா. என்ன மற்றவாள்லாம் வந்துட்டு போயிட்டு இருக்கா, சுதாமாவை பார்த்து ரொம்ப வருஷம் ஆச்சு, வருஷக்கணக்காக ஆயாச்சு. அவனோட 11-12 வயசுல போனான் சாந்தி மணி ஆசிரமத்துக்கு, ஒரு 2 மாசம் படிச்சா வந்துட்டான். ஆய கலைகள் 64 படிச்சு முடிச்சுட்டான், அதுக்கு மேல படிக்கிறதுக்கு ஒண்ணும் இல்லைன்னு அனுப்பிச்சுட்டான். சாந்தி மணி கிளம்படா பயிலேன்னுட்டான். போகிற போக்குற சாந்தி மணிக்கு பிள்ளைய வேற கொடுத்துட்டு போயிட்டான். அழகா குணர்தத்தனை மீட்டு கொண்டு வந்து கொடுத்துட்டு போயிட்டான். பார்த்தான் சுதாமாவா அப்படின்னு துள்ளி குதிச்சு ஓடி வந்தான். சுதாமா வாசல் நின்று இப்படியே, கிருஷ்ணா கிருஷ்ணா அவனுக்கு ஞாபகம் இருக்கணுமே, ரொம்ப வருஷம் ஆயிடுது, பால்ய சிநேகிதன் நமக்கே தெரியும், யாராவது பால்ய சிநேகிதா ஏய் நீதானே அப்படின்னா நமக்கு ஒன்றும் புரியாது, சமயத்தில் நம்மளை ஏமாத்துறாள்னு கூட தோணி போயிடும், ஊரில் அப்படிதானே இருக்கு, அதனால பயம் வந்துடும். அந்த மாதிரி யோசனை பண்ணிட்டு இருக்கான், அவனோ துவாரகாதீசன் ராஜாதிராஜன் நம்மளெல்லாம் ஞாபகம் வச்சிருப்பானா பார்க்கலாம், ஞாபகம் வச்சிருந்தான்னா ரைட், இல்லைன்னா ஞாபகப்படுத்துறதுக்குன்னு சில சில நிகழ்ச்சிகளை ஞாபகம் வச்சிருக்கா, சம்பவங்களை, குருகுலத்தில் நடந்த ஸ்கூல் விஷயங்கள். இன்னைக்கு நம்ம பழைய பால்யஸ்னே இதெல்லாம் பார்த்தா அந்த ஸ்கூல் அந்த டீச்சர் இவாளை வச்சுட்டு தான் நம்ம பேசுவோம், இதை விட்டுட்டு பேசவே முடியாது. ஏ முதல் பெஞ்ச் அவன், கடைசி பெஞ்ச் வந்தானே, நீ அந்த கேங்கு தானே, நீ அங்கே தானே இருந்தா, அவா தானே டீச்சர், ஏதானும் நம்ம ஸ்கூல் பேரை சொல்லிட்டா கூட நீ எந்த வருஷம் படிச்சேள் முன்னாடியா பின்னாடி, இந்த ஸ்கூல் அடிப்படையாக வச்சுட்டு தான் நமக்கு பழைய விஷயங்கள் ஞாபகம் வரும். ஸ்கூலை விட்டுட்டு பேசினோம்னா ஆள் ரூபம் ஒன்றும் ஞாபகம் வராது. யாரோ சில பேர் மட்டும் சின்ன வயசே பழக்கம் இருந்துகிட்டே இருக்கும், டக்குன்னு 9 வருஷம் பழகவே இல்லை அப்படின்னா. இன்னைக்கெல்லாம் ஃபேஸ்புக்கெல்லாம் பார்த்தா அவள் ஸ்கூல் காலேஜ் எல்லாம் போட்டுருவாள், எந்த வருஷம் படித்தேன், அதை வச்சுட்டு பல பேர் ஃப்ரெண்ட்ஸை பார்க்கறது உண்டு. இப்போ அந்த ஸ்கூல் தான் நமக்கு ஒரு அஸ்திவாரம். அதுபோல குருகுல வாசம், குரு தான் நமக்கும் பகவானுக்கும் உள்ள பந்தம். அந்த மாதிரி அழகா யோசனை பண்ணிட்டு இருக்கார். கண்ணன் ஓடி வந்துட்டான் சுதாமா அப்படின்னு, அந்த காம்பீரியம் இப்படி எப்படியோ கவனிச்சு யோசனை பண்ணிட்டு இருந்தா டக்குன்னு கண்ணனை பார்த்தோன்னே மேனி சிலிர்க்கிறது கண்கள்ல கண்ணீர். பல பல பலான்னு இருக்கான் அந்த 11-12 வயசுல பார்த்தா மாதிரியே இருக்கான். இந்த வனப்பு மாறவே இல்லை பயலுக்கு, அசந்து போறார். அப்படியே இருக்கானே பையன், இன்னும் அப்படியே எங்கா சாமிங்கா ஜம்முன்னு இருக்கானே, ஹேண்ட்ஸமா இருக்கானே. அப்பா சாதாரண கல்யாணம் ஆகி எல்லாரும் சாமா இருப்பான், அதுக்கப்புறம் எல்லாரும் பாவப்பட்டு அடிபட்டு நுந்து. ஏய் எப்படி இருந்தா தெரியுமா, எங்க காலேஜ்ல அவதான் அழகி, இப்ப பார்த்தா சகிக்கல அப்படின்னு. அந்த கல்யாணத்துக்கு அப்புறம் எல்லாம் மாறி போயிடுறது, மனசு புத்தி எல்லாத்துலயும் ஒரு மாதிரி ஆயிடும். ஆனா இந்த கண்ணன் அப்படியே இருக்கானா, சுதாமா அப்படின்னுட்டான். அப்படி தலையை தூக்கி பார்க்கிறார், கண்கள்ல கண்ணீர் வழியறது. கண்ணன் ஓடி வந்தான், வியாழிக்கணம் பண்ணலான்னு வந்தான். ஆனா இவருடைய தேஜஸை பார்த்தோன்னா கை கூப்பிட்டுட்டான். தேஜஸ் கண்ணன் ஆளிக்கணும், பழைய ஃப்ரெண்டு ஓடி வந்தான். ஆனா பழைய ஃப்ரெண்டோட ஸ்திதி ஒரு பிரம்மஞானி ஸ்திதியில இருக்கார். அப்படி ஒரு ஸ்டேட்டஸ் போயிட்டார் அவர். இவன் துவாரகாதீசன், அவர் பிரம்மஞானி ஸ்டேட்டஸ். இவன் இப்படி வசந்துட்டா, அவர் அப்படி வசந்துட்டார், அவ்வளவுதான். பிரம்மஞானி ஸ்டேட்டஸை பார்த்தவனே கண்ணனுக்கு ஆளிங்கன மனோன்ற தைரியம் வரலையா, டக்குனு கைய கூப்பிட்டு உடனே வாங்கோ வாங்கோன்றான். டக்குனு வாடா போட வரல, பிரம்மஞானி அந்த திருமுக மண்டலத்தினுடைய வசீகரன். அப்படி இழுக்கும், காஞ்சி மகாபரிவாளோட படிச்சவாள் மகாபரிவாளை பார்க்க வருவான், சுவாமி அடியேன் ராசனுக்கு தான் சேவிப்பான், வர போடலாம் பேச மாட்டான், பேச முடியாது. என்ன அவரோட ஸ்திதி அப்படி, காஞ்சி மகான்ற ஒரு ஸ்திதி அடைஞ்சு விட்டார் இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஸ்திதி அடைஞ்சுட்டான். கண்ணன் கையை கூப்பிட்டான், வாங்கோன்னுட்டான். இவருக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல, அவன் வந்தான் ஒரு சந்தோஷம், ஒரு குஷி பரவாயில்ல, நம்மளுக்கு அவன் வச்சிருக்கான் மறக்கல. எத்தனை வருஷம் கழிச்சு நம்ம போனாலும் கண்ணன் நம்மள மறக்க மாட்டான். என்ன ஞாபகம் வச்சுக்கோங்க, சில பேர் சொல்லுவா திருப்பதி எத்தனையோ வருஷம் ஆயாச்சு போகணும் போகணும்னு நினைச்சிருக்கேன், ஒரு வேண்டுதல் பிரார்த்தனை பாக்கி இருக்கு, கொழந்தை பிறந்தோடனே அதுக்கு ஏதோ இருந்தது, சரியானோன்னு வரேன்னு வேண்டிண்டேன். இப்போ குழந்தைக்கு கல்யாணம் ஆக போறது இப்பயாவது போயிட்டு வரணும்னு. அதாயிருக்கு 21 வருஷம். ஆனால் மலையப்ப சுவாமி காத்துட்டே இருப்பார், 25 வருஷம் கழிச்சு போனாலும் அந்த பிரசன்னவதனம், பிரசன்னவதனம் தான் அப்பாடா இப்போ யாரு வண்டியே அப்படின்னு ஒரு ஆனந்தத்தோட சுவாமி நம்மளை ஸ்வீகரிப்பார். அது மாதிரி வந்துட்டானே சந்தோஷம், அப்புறம் வாங்கோன்னு கூப்பிட்டுட்டான், கையை கூப்பினான், இவரும் கையை கூப்பின்ட்டான். அது என்ன பண்ண முடியும், டக்குன்னு அந்த ஒரு சின்ன லட்சம் ஒரு ஓரத்தை உட்காந்து 5 வருஷம் கழிச்சு பார்த்தாலும் இந்த ஸ்டேட்டஸ் திடீர்னு என்னமோ ஒரு சின்னதா ஒரு நூலில் கேப் நிற்கும். பகவான் பிரம்மஞானின் அழகார் கையை கூப்பிட்டான், அழிச்சுட்டு போனான், தன்னுடைய சிம்ஹாசனத்தில் உட்கார வச்சுட்டான். ஒரு இப்படி பாவமா உட்காடுறார், அவ்வளோ பெரிய சிம்ஹாசனத்தை உட்காரவே தெரியல முதல்ல, இப்படி ஓவரத்தை இன்னும் இருக்கார். இந்த ரிசப்ஷன் சேர்லாம் மாப்பிள்ளை பொண்ணு உட்கார வைப்பா பாருங்கோ, அது சேருக்கும் இதுகளுக்கும் சம்மந்தமே இருக்காது, அவ்வளோ பிடிச்சிருக்கும் சார், இது ரெண்டு ஓரத்து இப்படி இருக்கும், இது பேசணும்னா இந்த ஓரத்து ரெண்டு இங்கே முட்டிண்டு, அது அங்கே அந்த ஓரத்துக்கு முட்டிண்டு, ரெண்டு இப்படி ஒட்டி ஒட்டி பேசணும், அதுக்கப்புறம் வேறு இவ்வளோ பெரிய கை ஹேண்டில் வேறு இருக்கும், அந்த மாதிரி சம்மந்தமே இல்லாமல் இத்தனை பெரிய சீட்டில் இத்தினூண்டு கூடி குறுகி உட்கார. கண்ணன் உட்கார வச்சுட்டான், சரி பக்கத்தில் ஒரு சேர் போட்டு உட்கார போனே ருக்மணின்னு கட்டிட்டான். அது தெரிஞ்சு கொடுத்த உடனே அழகாக பாதமலம்ப ஜலம் தங்க தாம்பாளம் எல்லாம் கொண்டு வரான். இவர் உடம்புலையே தங்கம் இல்லை, ஆனால் இவர் பாதத்தை அலம்பரத்துக்கு தங்க தாம்பாளம் தங்க பாத்திரத்தில் ஜலம். கண்ணன் பக்கத்தில் உட்காருவான்னு பார்த்தா கீழே உட்காந்துட்டான், கீழே உட்காந்தாச்சு, இவர் கால் பக்கத்தில் அப்படி உட்காந்துட்டான் ஜம்முன்னு. ருக்மிணி வந்துட்டா, கண்ணன் பொறுமையாக இவர் பாதத்தை கண்ணன் பிடிக்கிறான் சுதாமாவுடைய பாதத்தை. இந்த மாதிரி லோகத்தில் எங்கேயாவது ஒரு ஃப்ரெண்டு பாத்திரம் முடியும், முடியவே முடியாது, அது கண்ணன் தான். ராமனா வந்தபோது குகனை பார்த்து உகந்து உயிர் தோழன் நீ எனக்குன்னு சொன்னான். இப்ப அதையும் தாண்டி ஒருபடி அழகா ஃப்ரெண்டை பார்த்தான், பாதத்தை பொறுமையா பிடிக்கிறானா, சுதாமாவுக்கு வலிக்குமோன்னு பிடிச்சு இந்த தட்ட கீழே வைக்கணும் தாம்பாளத்தை பாத பூஜை பண்றதுக்கு. ஒரு கையில பிடிச்சா அவருக்கு வலிக்குமோன்னு சொல்லி அந்த ரெண்டு பாதம் தூக்கி தன் மடி மேல வச்சுட்டான். கிலவாண்டு கோடி பிரம்மாண்ட நாயகன் அப்படி மடி மேல வச்சு அவர் கால் கூசறது. கண்ணன் தொட மேல கால் வைக்கணும், கண்ணன் நம்பிதான் காலத்தை ஓட்டின்னு இருக்கான். அப்பேற்பட்டவன் இவனுடைய திருவடி துயர் இருக்குமோ, அவன் தன் தொட மேல இவர் பாதத்தை கொண்டு அப்படி வச்சுக்கிறான். அவர் கால் அப்படி தூக்குற பகவான் ஒரு கையால் லேசா அழுத்திட்டான். இவன் வெயிட் கை வெயிட்டை தாண்டி யாரும் தூக்க முடியாது. அவர் உடம்பு உடம்பே தூண்டிருக்கு. இவன் நல்லா கொழுப்பு கொழுக்குன்னு இருக்கானா, அது கையை கொண்டு மேலே வச்சுட்டான். தூக்க முடியல அவரால். அதுக்குள்ள அப்படி தாம்பாளத்தை வச்சான். திரும்பி ரெண்டு கையால தாங்கி அந்த தாம்பாளத்துல சுதாமாவுடைய பாதங்களை வச்சான். ருக்மிணி பிராட்டி ஜலம் பார்க்க பகவான் அழகா கையில வாங்கி பாத பூஜை. அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன் பாத பூஜை எப்படா பண்ணணும்னா கண்ணன் போல. நம்ம அதெல்லாம் சாரதத்துக்கு வாத்தியார் ஒருவர், அவர் படுற பாடு நம்ம கிட்ட மாட்டிருந்து. ஆனா வாத்தியார் சொல்ல நம்ம சொல்லுவோம், பயப்படுவாவா? சில பேர்லாம் பாத பூஜை பண்ண பித்ருவா வரிக்கிறோம்னு பேரே உரிய பித்ருன்ற ஸ்மரணையே இருக்காது. என்னமோ அப்படி தெளிச்சு விட்டு வந்துருவோம். பித்ருவா வரிக்கணும்னா ஸ்வயம் பித்ருன்னு ஸ்மரணம் இருக்கணும் இல்லையா, ஸ்வயம் விஷ்ணுன்னு ஸ்மரிக்கணும் இல்லையா? அவ எப்படி வேணா இருக்கட்டும், எத் பாவம் தத் பவதி. நம்ம பாவம் சுத்தமா இருந்தா அவளுக்குள்ள அந்த பாவம் வந்துடும் தானாவே. ஆதிசங்கர் பகவத் பாதம் நினைச்சு பாத பூஜை பண்ணுங்கோளே, ராமானுஜன் நினைச்சுன்னு பண்ணுங்கோளே, சைத்தன்ய மகாபிரபு நினைச்சுன்னு பூஜை பண்ணுங்கோளே, அவதான் பிரத்யட்சமா கிடைக்கல. இந்த பிராமணால அவளா பாவிச்சுண்டா அவளுக்கும் புண்ணியம் நமக்கும் புண்ணியம். கண்ணன் அழகா பாத பூஜை பண்ணிட்டான். அழகா சந்தனம் விட்டு பொட்டு வச்சு தன் அங்கவஸ்திரத்தினால அவர் பாதத்தெல்லாம் தொடச்சு சந்தனம் பொட்டெல்லாம் வச்சு புஷ்பம் போட்டு ஜலத்தை எடுத்து தலையில புரோக்ஷனம் பண்ணி ருக்மிணியை கூப்பிட்டு தலையில புரோக்ஷனம் பண்ணி இவர் கண்கள்லேருந்து கண்ணீர் வழியறது. என்னத்த சொல்ல முடியும், பதில் பேச முடியல. இவன் ஞாபகம் வச்சுட்டு இருந்தாலே பெரிய விஷயம் நினைச்சவருக்கு இது தாங்க முடியுது. உட்கார வச்சு பாத பூஜை, பாத பூஜை பண்ணி ஆச்சு. அழகா திருப்பி பாதத்தெல்லாம் எடுத்து வச்சுட்டும் கண்ணன் இப்படி அவரையே பார்த்துருக்கான். கீழே உட்காந்துட்டு பார்க்கறான். அவருக்கு ரொம்ப கூறி கூறி ஒரு மாதிரி லஜ்ஜையா இருக்கு. அவர் கீழே எப்படி பார்க்கிறார் கண்ணன், அவரை வசத்தியா மேல பார்க்கறான். ருக்மிணி பிராட்டி அழகா சாமரம் கொண்டு விசிறா. ஸ்ரீதேவி எவளுடைய கைகள் பாத சேவனம் பண்றதோ திருப்பார் கடல்ல, வேற யாருக்கும் கைங்கரியமே பண்ணாதவள் இன்னைக்கு சுதாமாவுக்கு வெண் சாமரம் வீசுறாளாம். ஜம்முன்னு கோவில்ல பெருமாள் வீசுறோமே அந்த சாமரத்தை அழகா இவள் வீசுறாளாம். கண்ணன் பாவத்தான் அழகா சாப்பிடலேன்னு தெரிஞ்சுடுத்து அழிச்சுட்டு போய் நல்ல சாப்பாடெல்லாம் போட்டு இதை பாப்பிடுங்க அதை சாப்பிடுங்க அதை வைங்கோ இதை சாப்பிடுங்கன்னு எல்லாம் சொல்லி 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 சாப்பிட வச்சு அழகா அவரை கூட்டுண்டு வந்து தன்னுடைய அம்சதூளிகா மஞ்சத்துல படுக்க வச்சு பகவான் உபசாரம் பண்றான். எதுக்கு இவ்வளவு உபசாரம்னா, தன்னை தேடிட்டு வந்துட்டார் இல்லையா, அதனால அவ்வளவுதான். அதனாலதான் ஆண்டாள் சொல்றா, அவ்வளவு அழகா சென்று நாம் சேவித்தால் ஆவா வென்று ஆராய்ந்து அருளேலோ ரம்பா. நம்ம கோவிலுக்கு போய் ஒண்ணுமே கேட்க வேண்டாம், கோவிலுக்கு போயிட்டோம்னாரு அச்சுச்சோ, இத்தனை சம்சார சாகர துக்கத்துக்கு நடுவில் இத்தனை முட்டி வெளியில இவ்வளவு இருமலுக்கு நடுவில் விடியற் காலம்பரை எழுந்து என்னை சேவிக்கணும்னு வந்திருக்காளேன்னு கிருபா பண்ணிடுவார். சென்று நாம் சேவித்தால் வேற ஒன்றுமே பண்ண வேண்டாம். சுவாமியை பார்க்க போயிட்டோம் அப்படின்னாலே அவருக்கு மனசு தாங்காதான். ரிஷிகள்லாம் ராமனை பார்க்க வராளாம், வந்துட்டு சொல்றாளாம். ரிஷிகள்லாம் கை இல்லை, கால் இல்லை, கண் இல்லை. பகவான் கிட்ட என்னாச்சு, எல்லாரும் அங்ககீனமா இருக்கு, எல்லாம் ராட்சசாளுடைய லீலடா ராமானுஜாள். ராமன் கேட்டான், அவங்களுக்கு தான் தபோபலம் இருக்கே, காப்பாத்திக்க வேண்டியதானேன்னு சிரிச்சாளா ரிஷிகள். நாங்கே காப்பாத்திக்கணும், ரக்ஷிதவ்யா ஸ்வயா சஸ்வத்து கர்ப்பபூதா தபோதனாக. நாங்கள்லாம் பால்குடி மாறாத கை குழந்தைகள் மாதிரி, நீ அம்மா நீ தானே காப்பாத்தணும், நாங்க ஏண்டா என்னை காப்பாத்திக்கணும்னுட்டாவோம். பகவானுக்கு வெக்கமா போயிடுதான். நான் வந்து இவர்களிடத்துல என்ன வேணும்னு கேட்கறது பதில இவா வந்து என்னிடத்துல சொல்லும்படியா வச்சுட்டேனேன்னு அந்த கோபத்துலதான் ராவணன் வரைக்கும் அழிச்சு போட்டான். பக்தாளுக்கு ஒரு கஷ்டம் வந்துடுதே அந்த மாதிரி கண்ணன் கண்டுபானான்னு பார்த்தா அம்சதூளிகாமன் செத்துல படிக்க வச்சு உபசாரம் பண்றானாம் சுதாமாவ. தாங்கரம் ஆற்றுல கட்டாந்திரையில கோரப்பாய் கிழிஞ்சு போன கோரப்பாயில படுத்துக் கொள்ற ஒருத்தர் அவரை கொண்டு அம்சதூளிகா மஞ்சத்துல போட்டிருக்கான். போட்டுட்டு பழங்கதைய பேசுறானா கண்ணன், உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்றான். சுதாமா அப்படியே பார்க்கிறான், என்னத்த ஞாபகம் இருக்கான்னு கேட்கிறான். எதை நான் சொல்லுவேன், அவன் இவ்வளவு தூரம் ஞாபகம் வச்சுட்டு இருக்கிறதே ஞாபகம் இருக்கு, அதுவே போதும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தான். கண்ணன் சொன்னான், சாந்திமணி ஆசிரமத்தை படிச்சவங்க ஞாபகம் இருக்கா, இவர் என்னெல்லாம் நினைக்கிறாரோ அத்தனையும் அவன் பேசிட்டான். இவன் இவர்தான் ஞாபகம் இருக்கா ஞாபகம் இருக்கா ஞாபகம் இருக்கான்னு இவர் கேட்கணும்னு நினைச்சா அதெல்லாம் லிஸ்ட்டு போட்டு அவன் திரும்பி கேட்கிறான், ஞாபகம் இருக்கா, ஏ ருக்மிணி இவர் என்னோட ஸ்கூல்மேட், என்னோட கிளாஸ்மேட், என்னோட ரூம்மேட், நானும் ஒரு ஒரே ரூம்ல தங்கியிருந்தோம். ஆச்சரியம் தெரியுமா, என்னமா வேதம் சொல்லுவார் தெரியுமா, இப்படி பார்க்கிறார். வேதத்துக்கு அதாரிட்டியே இவன் தான். இவன் சொல்றான் புருஷ சுத்தம் சொன்னார்னா இன்னைக்கு முழுக்க கேட்டுன்னு இருக்கலாம். அந்த புருஷ சுத்தத்தினுடைய புருஷனே இவன் தான், அவன் ரசிக்கிறானா அப்படி சொல்லுவார் தெரியுமா. புருஷ சுத்த மந்திரம் ரொம்ப குறைவா தான் சாப்பிடுவார், அதனாலே அவர் பக்கத்தை நான் உட்காந்துட்டேன். பாதி எனக்கு வந்துருமோன்னு பகவான் இதெல்லாம் சொல்றோம். அவர் அவ்வளோ சாப்பிட மாட்டார், நான் என்ன சாப்பிடுவேனா, அதனால எப்பயும் அவர் கூடயே தான் சுத்தின்னு இருப்பேன். எனக்கு இந்த வேதம் எல்லாம் ஒழுங்கா வராது, அவர் தான் அப்பப்ப திருத்துவார். சிரிக்கிறார் சுதாமா, யார் யார திருத்துறது, உனக்கெல்லாம் எதுக்குடா வேதம், வேத ஸ்வரூபனே நீதானே, அப்படி வேதம் எல்லாம் அழகா சொல்லி கொடுப்பார். ரொம்ப பொறுமை தெரியுமா, ருக்மிணி சிரிச்சா பின்ன உங்களோட இருந்தா பொறுமை இல்லாம எப்படி இருக்க முடியும், கிருஷ்ணனோட இருந்தா நல்லா பொறுமை தானா வந்துடும், என்ன சேட்டை பண்ணாலும் என்ன இம்சை பண்ணாலும் அப்படியே இருப்போம் அவன் இஷ்டம்னு. அந்த மாதிரி கண்ணன் சொல்லிட்டு இருக்கான் விதவிதமா. ராத்திரியெல்லாம் அவர் குடுமையெல்லாம் கண்ணுக்குட்டி வால் நினைச்சு நான் இழுத்திருக்கேன்றான். குருகுலத்துல எங்கேயாவது மாடு கட்டிட்டுனா அதோ தண்ணி வைக்க போறேன்னு கிளம்புறான். அவர் சொல்றார், உட்கார்றா வேதம் படுறா. சமயத்தை அழகா பாவனை சொல்லிட்டு இருக்கார் சாந்திமணி. எங்கேயோ மாடு கத்துறது, கண்ணன் வேகமா இருந்துக்கிறான். ஒரு தொடை பிடிச்சி உட்கார வைக்கிறார், நீ மாட்டுக்காரன் இல்ல உட்காரு உட்காருடா, பயல வேதம் முக்கியம்டா, ஏண்டா மாடு 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 நிறைய முதல்ல பேரை மாத்தணும். யாரா கேட்டவன் பேர் என்ன, கோபாலன்றோம், கோபாலன் பேர் சொல்லாத முதல்ல வாசுதேவன் சொல்லு, கிருஷ்ணன் சொல்லு, இந்த கோபாலன் சொல்லி சொல்லியே மாட்டுக்காரன் ஆயிட்டு இருக்க, உட்காரும் பிடிச்சி வைக்கிறாரா, இல்ல மாடு கத்துறது கத்துட்டோம்டா, மாடுன்னா கத்துண்டா உட்காருடா, பிடிச்சு உட்கார வைக்கிறார். ராத்திரி எல்லாம் இவரும் அவரும் தான், ராத்திரி எல்லாம் கோபிகள் பேரா உளரா, ஹே ராதா ஹே லலிதா ஹே விசாகா, இவர் பயந்துட்டே ஓரத்தை உட்காந்துட்டார். இவன் பிரம்மச்சாரின்னு பார்த்தா ஒரே பொம்பளை பேரா ராத்திரி முழுக்க ஜபிச்சுட்டு இருக்கானே. அடுத்த நாள் பார்த்தா முகமெல்லாம் வெளியில் கிடக்கு. கண்ணன் கேட்கிறான், என்னாச்சு சுதாமா, கிருஷ்ணா நீ என்ன பண்ணா சொல்லு, என்னாச்சு சுதாமா என்னாச்சு சொல்லு அப்படின்றான். என்னமோ ராத்திரி ஒரே பொம்பளை பேரா ஜபிச்சுட்டு இருந்தியாடா. நானா, ஆமா நம்ம லலிதா விசாகா துங்க வித்யா இந்து ரேகா, ஓ லலிதா சகசநாம சொன்னேன் போல, அது உங்க காலம் தப்பா வந்துருச்சு. அவர் யோசிச்சு பாரு, நான் வாசிச்ச லலிதா சகசநாமம் இப்படி கிடையாது. அவன் சொன்னாங்க எப்படிதான் ராதா சகசநாமம் பாத்துட்டா, ராதா சகசநாமம் இப்படி எல்லாம் கண்ணனுடைய எல்லா லீலைகளையும் தெரிஞ்சவர் இவர். இப்படியே பல நாள் இருந்தோம். ஒரு நாள் காட்டுல விறகடிக்க போனோம், சொல்லி எல்லாம் கொண்டு வரலான்னு போனோம். மழை, அந்த மழையில அவர் கையை நான் பிடிக்க, என் கையை அவர் பிடிக்க, ராத்திரி முழுக்க ரெண்டு பேரும் சுத்தின் இருந்தோம் தெரியுமா. எனக்கு சுதாமா தான் நல்ல துணை இருந்தார் அப்படிங்கிற சுதாமா பார்க்கிற, இவன் தான் என்ன காப்பாத்தின்னு இருந்தான். இந்த மழையில ரெண்டு பேரும் சுத்திட்டு மரத்து மேலாம் உட்கார்ந்துட்டு இருக்கா. அடுத்த நாள் காத்தால குழந்தைகளை காணமேனு சாந்தி பண்ணி தேடிட்டு வரார். இது ரெண்டத்தையும் பார்க்கிறோம், அப்பயே கைவிடல கண்ணன் இவரை, இப்பயா விட்டுடுவான். சாந்திமணி ஆசிரமத்துல பெருசா தேவையே இல்லை, அப்பயே ராத்திரி முழுக்க சுதாமா கைய இவன் பிடிச்சிட்டு இருந்தான். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் நம்ம பகவான பிடிச்சிட்டு இருக்கோம், அவன் தான் நம்மளை பிடிச்சிட்டு இருக்கான் அன்னிலேந்து இன்னி வரைக்கும். எத்தனையோ சந்தர்ப்பத்துல செத்து போயிடலாம் அப்படின்னு தோணும் போதுதான் ஏதோ ஒரு கை தடுக்கிறது பாருங்கோ, ஹரியோட கை. என்னடா வாழ்க்கை நின்று போன போதெல்லாம் ஏதோ ஒரு கை நம்மளை பிடிச்சிட்டு இழுத்துட்டு ஓடி வந்தது வாழ்க்கையில் எவ்வளவு தூரம், ஹரியோட கை. நமக்கு தெரியறதே இல்லை அந்த ஹரியோட கை நம்மளை எப்பொழுதும் பிடிச்சிட்டுதான் இருக்கா. அச்சு தன்னு பேர் தன் பக்தர்களை கை நழுவ விடாதவன். இந்த கதையெல்லாம் பேசினான் சுதாமா மீனி சிலிர்த்தா தனியே ஞாபகம் வச்சிருக்கானே. சே, நம்ம தான் இவனை தப்பான்னு நினைச்சிட்டோம், மறந்து போயிருப்பான்னு நினைச்சிட்டோம், அத்தனையும் ஞாபகம் வச்சிருக்கானே அப்படின்னு நினைச்சா. இப்படி எல்லாம் பேசிட்டு இருந்தான் கண்ணன். அவருக்கு எதுவும் ஆசையே கிடையாது தெரியுமா, இதை வேற சொல்லிட்டாங்க. அப்பயும் அவருக்கு ஆசை கிடையாது, இப்பயும் பேர் ஆசையே இல்லை. அவர் உடுத்திட்டு இருக்கிற வஸ்திரத்தை பாரு, எங்கேயா ஆசை இருக்கோ அப்படி உடுத்துவாடா அப்படி பார்த்தார். உடனே மனசு ஆலோசனை பண்ணி பார்த்தார், நிஜமாவே எனக்கு ஆசை இருக்கா இல்லையா. மனைவி சொன்னான் இதான கேட்க வந்துட்டோமா, கொஞ்சோண்டு ஓடுறது ஆசை இல்லை இருக்கான்னு ஒரு சோதனை பண்ணி பார்த்தார். ஒன்றும் கேட்கப்படான்னு தீர்மானம் பண்ணிட்டான். அவனா ஏதான கேட்டான்னா கேட்கலான்னு இருந்தார். அதுவும் போச்சு, அவருக்கு ஆசையே கிடையாது. தன் பக்தாவை ரொம்ப ஜாக்கிரதையா பார்த்துக்கிறதுல கண்ணன் மகா கட்டிக்கார். ஆசை வரப்பட மாட்டான், வந்தாலும் நடத்தி தர மாட்டான், நியாயமான ஆசைகள் தானே நடத்தி கொடுப்பான். ஆச்சரியமா அப்படி பார்த்தான். அதுக்குள்ள இவ்வளவும் பேசிட்டு கண்ணன் சரி எனக்கு என்ன கொண்டு வந்தேன்னு கை நீட்டான். துவாரகாதீசனான பிறகு கண்ணன் கை நீட்டினது இவர்கிட்ட மட்டும்தான். மாட்டுக்காரனா நீட்டினது கதை வேற, வாமனனா கை நீட்டினது வேற. துவாரகாதீசனான பிறகு நீட்டினது எனக்கு என்ன கொண்டு வந்தாய் நீட்டினது இந்த ஒரு பிடி அவளுக்கு மட்டும்தான். எங்கேயும் நீட்டினதில்லை, கை நீட்டான சுவாமி. ருக்மிணிக்கு கோபமா வர்றது, துவாரகில் இருக்கவாளுக்கு அந்தபுரத்து இருக்கவாள் கோபம் அப்படி பொத்துண்டு வர. சீ, என்ன கிருஷ்ணன், உனக்கு என்ன வேணும்னு கேட்டு கொடுக்கணும்னு தோணல, அவருக்கு ஆசை இல்லைன்னு வேற வச்சனை வேற பேசிட்டு இருக்கான். அவாவா இவருக்கு என்னதை கொடுக்கலான்னு காத்துட்டுமா கண்ணன், இவருக்கு என்ன கொடுக்கறான் பார்க்கலாம், எவ்வளவு கொடுக்கறான் பார்க்கலான்னு பார்த்தா எனக்கு என்ன கொண்டு வந்தேன்னு கையை நீட்டிட்டான். தூக்கி வாரி போடுது எல்லாருக்கும். சுதாமாவுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. உடனே அந்த அவல் மூட்டையை அப்படி மறைச்சிக்கிறார். அது வரைக்கும் சும்மா தான் இருந்தார், அது வரைக்கும் சும்மா தான் இருந்தா. அப்ப உடனே அந்த அவல் மூட்டை மேலே தானா கை போயிடுச்சு, இப்படி கையை பிடிச்சுட்டான். அங்கேருந்து சுஷீலா பிரார்த்திச்சுட்டு இருக்கா, கிருஷ்ணா நீ பேசுறத கேட்டு எங்க ஆத்துக்கார் மறந்து போயிருப்பார், நீயா அவல் எடுத்துட்டாத்தான் உண்டுருட்டாளா. அந்த பிரார்த்தனை இங்க என் நெஞ்சில உதிச்சது, எனக்கு என்ன கொண்டு வந்தேன் கை நீட்ட, அவன் கையை நீட்ட இவர் கையை இப்படி எடுத்துன்னு போனார். அதற்கு கையை இப்படி கூப்பிட்டே பேசிட்டு தான் இவர் கையை கொண்டு இப்படி மறைச்சுட்டான். கண்ணன் சிரிச்சா, பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்தியா பிரயச்சதி ததஹம் பக்த்யுபகிருதம் அஸ்நாமி பிரயதாத்மனஹ. ஒரு இலையோ ஒரு பூவோ ஒரு பழமோ துளியோண்டு ஜலமோ அன்போடு ஆத்மார்த்தமா ஆசையோடு கொடுத்தா அதை ஸ்வீகரிக்கிறேன் அப்படின்றோம். இந்த தோயம்ன்றதுக்கு சைத்தன்ய மகாபிரபு சொல்றார் கண்ணீர் அப்படின்ற, அது வராது கிருஷ்ணனுக்காக வரணும். அது வந்து அந்த கண்ணீரை கொடுத்தா அப்படி ரசிக்கிறானா கண்ணன். பத்திரம் புஷ்பம் பலம் தோயம், பத்திரம்னாலே துளசி தான், வேற யாரும் பக்கத்தில் வரவே வராது. ஆச்சரியமா இவர் கையை மூடிட்டா. பகவான் சொல்றா எதுவா இருந்தாலும் குடும்பம் பக்தி தான் முக்கியம். இவர் ஒன்னும் சொல்லல, ஆமான்னு சொல்லல, இல்லைன்னு சொல்லல, இருக்குன்னு சொல்லல. அந்த அவல் மூட்டையை மட்டும் பத்திரமா பிடிச்சி வச்சுட்டு இப்படி பாக்குறார். கண்ணன் சிரிச்சான், நேர இடுப்புல கொண்டு கையை வச்சா, அவர் கையை எடுத்தான். அவர் கையோட அந்த அவல் மூட்டை வந்தது. பகவான் அவர் கையை பிரிச்சான், அவல் மூட்டையை பிடிச்சி இழுத்தான். இந்த உரிமை கண்ணன் உரிமையோடு எடுத்துக்கிறான். அப்படி இழுத்தான், அந்த துணி அவ்வளவு நஞ்சு போயிருக்கு. இழுத்ததில் அவள் கீழே சதறிச்சு நாலா பக்கம், இப்படி பிடிச்சி இழுத்ததில் கீழே விழுந்துடுத்து சதறிடுத்து பதறிட்டான். சுதாமா இப்படி கொடுக்கப்படாதுன்னு நினச்சிருந்தான், அங்கே அவள் பிரார்த்திச்சுருந்தான். கண்ணனே எடுத்தான், எடுத்த வேகத்தில் கீழே விழுந்துடுத்து. உடனே எல்லாரும் பதறினான், இந்த ஏழை பிராமணன்கிட்ட போய் பிடுங்கிறதுக்கு என்ன அவசியம் இருக்குது. நிறைய பேர் நினைச்சாங்க ஏழை பிராமணங்கிட்ட கொடுக்கறதுக்கு உயிர் மட்டும்தான் பாக்கி இருக்கு, அது ஒன்று தான் எடுக்கல, அதெல்லாம் எடுத்தாச்சு அப்படின்னு பார்க்கறதுல இழுத்தான். அவளெல்லாம் கீழே விழுந்தது. ஆஹா, அவளா எனக்கு ரொம்ப பிடிக்குமேனுட்டான். கேட்டவன அழ ஆரம்பிச்சுட்டா சுதாமா, பக்தா என்ன கொடுக்குறாளோ அதை பிடிக்கும்னு சொல்ற தெய்வம் நீதான். எனக்கு இதை பிடிக்கும் கொண்டான்னு கேட்காம பக்தர்கள் என்ன கொண்டு வராளோ இது எனக்கு பிடிக்கும், பழக்காரிக்கிட்ட அப்படிதானே பழம் வாங்கிக்க, ஐயா எனக்கு பிடிச்ச பழம் கொண்டான்றான். அவ கொண்டு வந்த பழம் இவனுக்கு பிடிக்குமா? இவன் கேட்கிற பழம் இல்லை. குழந்தைகள் பணம் பழம் பிடிக்குமா? எனக்கும் பிடிக்கும்ன்றான். கோபிகள் என்ன பிடிக்குமோ இவனுக்கும் பிடிக்கும். பக்தாளுக்கு எது பிடிக்குமோ அதுதான் அவனுக்கு பிடிக்குமா? பக்தா என்ன தராளோ அதுதான் கண்ணனுக்கு பிடிக்கும். இந்த குருவாயூர்ப்பா சில சமயம் கையில் ஒரு வாழைப்பழத்தை வச்சுட்டு இருக்கும். அதுக்கு வாழைப்பழம் பிடிக்குமா? நம்பூதிரிக்கு பிடிச்சா கையில் வச்சுடுவா, அதை வச்சுட்டு இருக்கும் தேவியன், அவ்வளோதான். அதுக்கு மேலே ஒரு காரணமே வேண்டாம். பகவானுக்கு எத்தனை அலங்காரம் பண்ணுறான், கோவிலெல்லாம் எத்தனையோ விதமான நிவேதனம் எல்லாம் பண்ணுறான். அவனுக்கு பிடிக்குன்றதை விட நமக்கு பிடிக்கிறதானே கொடுத்துட்டு இருக்கும். பிறந்த குழந்தைக்கு யாராவது உப்பு சீடை வெள்ளை சீடை கொடுப்பாளா? உங்காவது குழந்தைக்கு யாராவது கொடுத்துருக்காளா உப்பு சீடை வெள்ளை சீடை பிறந்த அன்னைக்கு? ஆனால் ஜென்மாஷ்டமிக்கு உப்பு சீடை வெள்ளை சீடை முறுக்கு தட்டை அப்பம் இதெல்லாம் பிறந்த குழந்தைக்கு கொடுக்குற ஐட்டமாக சொல்லுங்க. ஏதோ பால் தயிர் வெண்ணெய் அதுவே பரவாயில்ல, கொடுக்கப்படாது. சரியாக பிறந்த குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்கணும், அதுதான் ஆகாரம். நன்னா தட்டை, நன்னா உப்பு சீடை, வெள்ளை சீடை, இந்த தொட்டுக்கிறதுக்கு வெண்ணெய் வேற, முறுக்கு வேற, கை வேற காட்டுறான். இதெல்லாம் பிறந்த குழந்தை கொடுக்குற ஐட்டமா? எல்லாம் கொடுப்போம். இதெல்லாம் எங்கேயாவது பிறந்த குழந்தை கொடுக்குற ஐட்டமா? நமக்கு பிடிக்கும், கொடுத்துட்டு இருக்கோம் அவ்வளவு. சக்கரவர்த்தி திருமகன் ராமச்சந்திர மூர்த்தி சப்பன் போக கொடுக்கணும். பாவம் நீர்மோரை கொடுத்து வடபருப்பை கொடுத்து எங்கேயாவது நியாயம் இருக்கா பாருங்க. சக்கரவர்த்தி திருமா அவன் ரேஞ்ச் கொடுக்க வேண்டாம். அட்லீஸ்ட் ஒரு காஜு கத்திரி, பாதாம் கத்திரி அந்த ரேஞ்சில் கொடுக்க வேண்டாம். அன்னைக்கு பார்த்து ஒரு வடப்பருப்பு எத்தனை உண்டு, ஒரு நீர்மோர் கேட்டா சித்திர மாசம் நீர்மோர் நல்லது, அது ஒரு சாக்கு வேற சொல்லிக்கணும். எங்கேயாவது நியாயம் இருக்கா? நரசிம்மருக்கு ரத்த பானம் கொடுக்கணும், ரத்தத்தை குடிச்சா கொஞ்சம் கையை வெட்டி ரத்தத்தில் கொடுக்கணும். அழகா பான நிவேதனம் பானகம் எங்கேயாவது சம்பந்தம் இருக்கா பாருங்க. ஆனா பகவான் ஸ்வீகரிக்கிறானா? என்ன பக்தா கொடுத்துட்டான், பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்தியா பிரயச்சதி ததகம் பக்தி பகிதம் அஸ்நாமி பிரயதாத்மனக. இப்படி ஆசையோட வாங்கிட்டான். அந்த ஒருபடி அவளை எடுத்துட்டான். அப்படியே கண்களில் கண்ணீர் வழியறதான். சுசீலா தெரிகிறாளாம், சுதாமாவுடைய வைராக்கியம் தெரியறதான், அவ குழந்தைகள் தரித்திரத்தில் படுற பாடு தெரியறதான், இத்தனையும் தாண்டி அவர்கள் தன் மேலே வச்சிருக்க பக்தி தெரியறதான். கொடுக்குற வஸ்துல அவளுடைய ஹிருதயம் தெரியும்னு சொல்லுவோம் இல்லையா? கொடுக்குறவோட ஹிருதயம் தெரியும் இல்லையா? இந்த ஹிருதயம் தெரிஞ்சுடுதான். அந்த அவளை எடுத்துட்டான். அப்படியே பகவான் அவ்வளவு திருப்தியா அந்த ஒரு பிடி அவளை அழகாக அப்படி வாயில போட்டுட்டான். நன்னா மென்னு ஜோரா சாப்பிட்றான் பகவான், ரசிச்சு அனுபவிச்சு தளர்ச்சி. இப்பெல்லாம் நம்மளாம் கூட அவள் சாப்பிட்டா அதை கூட தேங்காய் போட்டுண்டு வெள்ளத்தெல்லாம் போட்டுண்டு ட்ரையாக ஒரு அவள் சாப்பிட முடியாது ஒன்று. ஆனால் ட்ரை ட்ரையாக ஒரு அவளான். சில பெரியவா சொல்கிறா அவர் அழுத கண்ணீர்லாம் அதை இறங்கி நன்னா ஊறி இருக்குன்றான். அதை எடுத்துட்டு வராறாம். எடுத்துட்டு வரும்போது கிருஷ்ணா கிருஷ்ணான்னு அழுதுட்டே வராறாம். இந்த கண்ணீர் விழுந்து 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 அதெல்லாம் அவரெல்லாம் நனைஞ்சு ஊறி அப்படியே நன்னா கண்ணன் சாப்பிட்ற பக்குவத்தை இருந்தது. கண்ணன் அதை அழகாக வாங்கி நன்னா சாப்பிட்டான. கண்ணனுடைய கண்கள்லேருந்து ஓரத்த கண்ணீர் வழியறது. இந்த மாதிரி யார் எனக்கு கொடுத்துருக்கா? இந்த மாதிரி யாருமே எனக்கு கொடுக்கலையே. கோபிகைகள் கொடுத்ததோடு சரி, அதுக்கப்புறம் எல்லாரும் எவ்வளவோ கொடுக்குறா. துவாரகாதீசனான பிறகு அபாபா வந்து கப்பல் கப்பலாக வந்து குமியறது கண்ணனுக்கு. இன்னைக்கு திருப்பதி பெருமாளுக்கெல்லாம் பச்சைக்கற்பூரம் குங்குமப்பூலாம் ஃபாரின்லேருந்து வருது அவருக்கு. ஃப்ளைட்டில் வந்துட்டுருக்கு பெருமாளும். கிலோ கணக்கில் வருது, டன் கணக்கில் வருது. குங்குமப்பூ பச்சைக்கற்பூரம் எல்லாம் வசதியான வஸ்துக்கள் எல்லாம் திருப்பதி பெருமாளுக்கு எல்லாம் இம்போர்ட் தான் பண்ணிட்டு இருக்கான். அவ்வளவு வருது. இந்த மாதிரி துவாரகாதீசனுக்கு எல்லாரும் அள்ளி அள்ளி கொடுத்துருக்கான். இந்த மாதிரி ஒருபடி அவள் அவன் சாப்பிட்டது இல்லையா? நன்னா வாயில போட்டான், மென்னான், ஜோரா சாப்பிட்டான். அதில் ஓரத்தோட அவள் ஒட்டிக்கிறது அதையும் வாய்க்குள்ள தள்ளிக்கிறான். ஒன்றுத்தையும் விடாம எல்லாம் சாப்பிட்டான். ஆ முகம் ரொம்ப பிரசன்னமா இருக்கான். ருக்மிணி பார்க்கறா அப்படி, நம்மளும் வித விதமாக சமைச்சு போட்டோம், ஒரு நாளாக இந்த மனுஷன் இப்படி சாப்பிட்டாரா? அத்தனை முகத்துல ஒரு பகு பிரசன்னமா. உடனே சுவாமி ரொம்ப சந்தோஷப்பட்டு இன்னொரு படி அவள் எடுத்து சாப்பிட போனார். ருக்மிணி அழகாக கையை பிடிச்சுட்டா. அப்படின்னு விட்டாலாம் கண்ணன். ஏன் ரெண்டு பேரும் சைக பாஷை தான், இப்படி இப்படின்னு விட்டா கண்ணன் அப்படின்னானா பகவான் கிட்ட. ஏன் அப்படின்னா கண்ணாலே சொல்லிட்டா ஒருபடி அவள் போதும், ரொம்ப திருப்தி ஆயிட்டாள். இது வரைக்கும் யாருக்கிட்டும் இவ்வளவு திருப்தி ஆகல, இவ்வளவு திருப்தி ஆயிட்டே எல்லாம் வந்தாச்சு, வாத்துக்கு பாக்கி ஒன்றும் கிடையாது, எல்லாம் கொடுத்தாச்சு, இன்னும் கொடுக்க வேண்டிய வேண்டா சுவாமி. அந்த பக்தி கெட்டு போயிட போறதுன்னு சொல்லலாம் பாயா. என் கண்ணே பட்டு பயமா இருக்கு, என் கண்ணு பற்றும் போல இருக்கு, சொல்லுவோம் தெரியுமா, அம்மா பால் கொடுக்கும்போது உன் கண்ணே பட போறது தெரியுமா, அதனால முந்தானையை மூடிட்டு பால் கொடுப்பான். குழந்தை பால் குடிக்கிறது அம்மா அவ்வளோ பார்க்க மாட்டான், தன் கண்ணே பட்டுடுமோ திருஷ்டி வந்துடுமோன்னு ஒரு பயம். அந்த மாதிரி ஜெகன் மாதா சொல்றாள், என் கண் பற்றுமோன்னு எனக்கு பயமா இருக்கு சுவாமி, வேண்டாம் போதும். எல்லாரும் நினைச்சுட்டு இருக்கோம் தாயாரும் அள்ளி அள்ளி கொடுப்பான்னு, நம்ம பக்தி கடாத அளவுக்கு தான் தாயார் கொடுப்பான். பக்தி கெட்டு போற மாதிரி ஒரு செல்வம் வந்து ஒரு ஆரோக்கியம் வந்து என்ன பிரயோஜனம் சொல்லுங்க. எது போனாலும் எது வந்தாலும் பக்தி விருத்தி ஆகணும், அதுதான் முக்கியம். பக்தி கெட்டு போகும் அப்படின்னா அந்த மாதிரி ஒண்ணு எதுவுமே வேண்டாம். தாயார் சொல்லிட்டா வேண்டாம், இந்த ஒருபடி அவல்லையே சர்வத்தையும் கொடுத்தாச்சு, இதுக்கு மேல சாப்பிட்டேன்னா அவாத்துல வேலைக்காரியா நான் போய் நிக்கணும், பாசப்பெருக்கி கோலம் போட்டு இருக்கணும், பரவாயில்லையா நீங்க பாத்துக்கோங்கோ, நீங்க தீர்மானம் பண்ணுங்கோன்னு பகவான் போகுதுன்னு நிறுத்திட்டானோ உடனே அதாவது பங்கு எடுத்துட்டாலாம், எனக்கு வேணும் எனக்கு வேணும் எனக்கு வேணும். ஏன்னா கண்ணன் ரசிச்சு சாப்பிட்டுட்டான், இப்பேற்பட்ட பாகவதர் கொடுத்த ஒரு அவர் இந்த மாதிரி திரும்ப கிடைக்குமான்னு தெரியாதுன்னு அழகா சாப்பிட்டுட்டான் பகவான். விடிய விடிய பல கதைகள்லாம் பேசினான். இப்பதான் உரிமையெல்லாம் வந்துடுத்து, சுதாமா நீ வா போ இப்படிலாம் பேச ஆரம்பிச்சுட்டான். கண்ணனை பாதி வரும் கிருஷ்ணா எப்படா இருக்கா எப்படிலாம் அந்த வாடா போடா கொஞ்சம் கொஞ்சமா அந்த இதெல்லாம் போய் உரிமையோட சுரடா கிருஷ்ணா ஏ சுதாமா எப்படா இருக்கா இப்படிதான் திரும்பி அதே தான் பேசிட்டு இருக்கா, அதே கதை தான் திரும்ப 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 64 கதையை திரும்பி திரும்பி பேசிட்டு இருக்கா. அவ்வளவுதான் பொழுது விடிஞ்சது, ஒரு நாள் ராத்திரி முழுக்க தங்கினார் சுதாமா, ரொம்ப திருப்தி ஆயிட்டார். கண்ணன் கிட்ட சொன்னார் நான் கிளம்புறேன் அப்படின்னு, சரி சரி கிளம்பு, ஆத்துல மனைவி குழந்தைகள்லாம் காத்துட்டு இருப்பா, நான் விசாரிச்சேன்னு சொல்லுன்றா. எல்லாரும் பார்க்கறா ஏதானும் கொடுத்தா தேவலையா, இவன் அவர் கேட்கல, இவனும் அதை பத்தி பேசல, ஆனா சுத்தி இருக்காள் மனசு பதறதா ருக்மிணிய தவிர ஒண்ணுமே கொடுக்கலையே ஒண்ணுமே கொடுக்கலையே. அந்த பிராமண கிட்ட அவளை வேற பிடிக்கிட்டான், ஏதானும் கொடுக்க வேண்டாமா ஒன்றும் கேட்கல. அழகா கிளம்பிட்டாராம், வாசல் வரைக்கும் வந்துட்டார் சுதாமா. பகவான் முதல்ல கலந்துடன் வந்தான், அப்புறம் நின்றுட்டான். சுதாமா என்னாச்சு கிருஷ்ணா அப்படின்னார். இல்ல நீ போகும்போது எனக்கு வர வேண்டாம், அது மாட்டேன் அப்படின்ட்டான். அப்புறம் திருப்பி அவனே கூட வரான், அழகா கூட வந்தான், வாசல் வரைக்கும் வந்தான். சுதாமா பார்த்தா அப்பப்போ வா என்ன அப்படின்னானா. சுதாமா சரி அப்படின்னார். வாசல்ல போனா சுதாமா அப்படின்னா உரிமையோட. சுதாமா திரும்பி பார்த்தார், கண்ணனோட கண்களில் ஓரத்தில் ஒரு கண்ணீர், என் ஃப்ரெண்டு அப்படின்னு ஒரு ஸ்நேகிதா அப்படின்னு ஒரு பார்வை. சுதாமாவும் பார்த்தா என்னமோ ரெண்டு பேருக்கும் சின்ன வயசுக்கு போன மாதிரி ஒரு சந்தோஷம். அவாவா பாஜிய ஸ்நேகிதா ஊருக்காரன் ரொம்ப வருஷம் கழிச்சு பார்த்தோம்னா என்னமோ அந்த காலகட்டத்துக்கே போன மாதிரி ஒரு அனுபவம். உடனே மைண்டு ஃப்ரெஷ் ஆகிடும், உடம்பு ஃப்ரெஷ் ஆகிடும், வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாத ஒரு சுகம். அது ஒரு தனி சுகம் தான் நிஜமாவே, அந்த அந்த ஆனந்தம் சொல்ல முடியாது வர்ணிக்கவே முடியாது. உடனே ஒரு குஷி ஒரு குதூகலம் வந்துடும். அந்த மாதிரி கண்ணனும் சின்ன குழந்தை ஆயிட்டான், சுதாமாவும் சின்ன குழந்தை ஆயிட்டான், 11-12 வயசுக்கு போயிட்டான். இவன் அவரை பார்க்க அவர் இவனை பார்க்க ரெண்டு பேரும் பார்த்துட்டா ரெண்டு பேர் கண்கள்லையும் ஓரத்தில் கண்ணீர் தொடச்சுட்டா அப்பப்போ வா அப்படின்னு விட்டான். அவரும் சரின்னு விட்டார், எப்படி நடந்து வந்தாரோ அப்படியே தான் நடந்து போகிறார். ஒரு புது செருப்பாவது கொடுக்கப்படாதா, ஒரு வேஷ்டியாவது வச்சு கொடுக்கப்படாதா பிராமணனுக்கு, அதுவும் இல்லையா. சாதாரண பிராமணாளுக்கு பகவான் நிறைய பண்ணுவான், அதுவும் பண்ணலை, ஒண்ணுமேனா ஒண்ணுமே கொடுக்கல, யாருக்கும் கேட்கறதுக்கு தைரியம் இல்லை, ஏதானும் பண்ணுவானான்னு நினைக்கிறா, ஒன்றும் தெரியல. சுதாமா அப்படியே போறா, போகும்போது நினைச்சுட்டே போறா, எப்பேற்பட்டவன் என்ன ஆலிங்கனம் பண்ணிட்டானே, எனக்கு பாத பூஜை பண்ணானே, ருக்மிணி பிராட்டி எனக்கு சாமரம் வீசினாளே, லோகத்தில் இப்படியாதான் இருப்பாளா, ஹே கிருஷ்ணா இந்த சகாபாவம் எனக்கு எப்படியும் இருக்கட்டும்டா, வேற எதுவும் எனக்கு வேண்டாம். ஆயுஷ் முழுக்க இந்த நாளை நினைச்சுட்டு நான் ஓட்டிடுவேன். இந்த ஒரு நாள் போதும், கிருஷ்ணனோட முன்னாடி வந்த 60 நாள் வாழ்ந்தார் பாருங்க, அதை நினைச்சு ஓட்டினார் இல்லையா, இனிமேல் இதை நினைச்சு ஓட்டிடுவேன். வேற எந்த ஆசையும் இல்லை, எதுவும் வேணும்னு தோணல, மனசு முழுக்க இந்த கிருஷ்ணன் நிறைஞ்சு நிற்கலாம். சின்ன வயசுல பார்த்த கிருஷ்ணன் பெரியவனா பார்த்துட்டா அவன் ஞாபகம் வச்சுட்டு இருக்கான் இந்த திருப்தி. கோவில்ல பூஜை பண்றவா நமக்கு தெரிஞ்சு கொடுத்தனாலே ஒரு சந்தோஷம் தான், உள்ள இருக்க சுவாமியே நம்ம கிட்ட நன்னா பேசுறதுன்னு அவ்வளவு சந்தோஷம் இருக்கும். அந்த மாதிரி ஆனந்தம் பொறுமையா அந்த கிருஷ்ணானுபவத்தை நினைச்சுட்டு அசபோட்டு நடந்து 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 வரா திரும்பிய துவாரங்களை வண்டியில கொண்டு விடப்படாதா, யாரா கூட ஆள் அனுப்பப்படாதா, ஒன்றும் பண்ணலையா. சமயத்தில் கோவிலுக்கு போயிட்டு வருவோம், என்னமோ ஒன்றும் கிடைச்ச மாதிரியே இருக்காது. எப்பொழுதும் அவ்வளோ கோவிலுக்குலாம் போவோம், பிரார்த்தனை பண்ணுவோம், ஒன்றுமே நடக்கிற மாதிரியோ நடக்கிறதுக்கான விஷயமே தெரியாது. ஆனால் திடீர்னு ஒரு நாள் நடக்கும். இந்த கோவிலுக்கு போகிட்டு வரும்பொழுதே பகவான் எல்லாம் தீர்மானம் பண்ணி ரெடியாக வச்சுருக்கான், எந்த நாளில் கொடுக்கணுமோ அந்த நாளில் கொடுக்கலாம். நம்மளுக்கு தெரியாது, பகவான் கண்ணெதிர்க்கு அப்படி காட்டி கொடுக்க மாட்டான். பகவான் விஷயம் எல்லாம் ரகசியம்தான், அந்த டைமுக்கு கொடுப்பான். அது எங்கே எப்படி ஏதுன்னு தெரியாது, ஆனால் நிச்சயமாக கொடுப்பான், கைவிட மாட்டான் கண்ணன். அழகாக யோசனை பண்ணிட்டே ஆத்துக்கு வந்துட்டான், நல்லவேளை எனக்கு ஒன்றும் கொடுக்கல, கொடுத்துருந்தா என்னுடைய பக்தி போயிருக்கும்னு நான் கொடுக்க போல இருக்குதுன்னுட்டான். அழகாக வந்துட்டார், வீடெல்லாம் மாறி போயிடுது, ஊர் மாறி வந்துட்டோமோன்னு பார்க்குறார், அவர் ஊர் தான், அவரோட இடம் தான், ஆனால் மாட மாளிகையாக மாறி போயிடுது. அழகாக ஒரு ஸ்திரீ வந்தா ஜம்முன்னு சேவிச்சா, சர்வாபரண பூஷிதையா இருக்கா, எல்லா ஆபரணங்களும் போட்டுன்னு இருக்கா. இவர் பார்த்தா, யாரம்மா நீ என் காலில் வளரே, அவர் பதவினார், சுவாமி சுசீலா. அவர் பார்த்தார், இது என்ன கதை, நான் ஊருக்கு போயிட்டு வர்றதுக்குள்ள எங்கேயும் இவ்வளோ நகைகள்லாம் வந்து வீடெல்லாம் மாற்றி அழைச்சி என்ன பண்ணா, இதுக்காக தான் போக சொன்னியான்ட்டார், இதுக்காக தான் கிளம்ப சொன்னியான்னு அப்படின்னு அவர் சொன்னா, கையை கூப்பிட்டானா, ஒன்றுமே பண்ணலை, ஒரு பிடி அவளுக்கு கண்ணன் கொடுத்த விஷயம் அவருக்கு தூக்கி வாரி போட்டு. என்ன விஷயம்னா, அங்கேருந்து வந்தா கண்ணனுடைய ஆட்காரர்கள் எல்லாம் பண்ணி கொடுத்துட்டு போயிட்டான் துவாரகாதீசன். அப்பதான் சுதாமா அழுதார், இதுக்குதான் பயல வாசல் வரைக்கும் நின்று சுதாமான்னு கூட்டியவா, ஒண்ணுமே தரலையேன்னு நினைச்சேனே, இவ்வளோ கொடுத்துட்டியா, அப்பா இவ்வளவும் கொடுத்தாய், பக்தியை கெடுத்துடாதேன்னு பிரார்த்திச்சுட்டேன். பக்தியை கெடுத்துடப்படாதோன்னு எது வேணா கிடைக்கட்டும், பக்தி கெட்டு போயிடப்படாது. ஏன்னா மற்றதெல்லாம் சரீரத்துக்கான சுகம், மனசுக்கு ஆத்மாவுக்கு ஹிதம்னா பக்தி தானே. சுதாமா கையை கூப்பிண்டார், அப்பா கிருஷ்ணா இன்னும் கடன்காரனாக்குறியேடா, நீ கொடுத்ததை நினைச்சே சந்தோஷப்பட்டேன், ஆனா இது அதை விட ஜாஸ்தியா கொடுத்துருக்கியே. ஏ கிருஷ்ணா, எப்படி இத்தூண்டு இருந்த வீட்டை எவ்வளவு பெருசாக்குனியோ, எப்படி தரித்திரத்தில் இருந்த குடும்பத்தை இவ்வளவு கோஷா காக்கினியோ, அதுபோல என் பக்தியையும் விருத்தி பண்ணி கொடு. சுதாமா சரித்திரத்தில் தெரிஞ்சுக்க வேண்டியது பக்தி விருத்தி ஆகணும். கிருஷ்ண சகா ஃப்ரெண்ட் அவ்வளவுதான், அவிஜாத சகா அது அன்னோன் ஃப்ரெண்ட், இது நோன் ஃப்ரெண்ட், அவ்வளவுதான் தெரிஞ்ச நண்பன். எந்த சந்தர்ப்பமா இருந்தாலும் தோல் மேல கை போட்டு பத்தாசம் பண்ணக்கூடிய ஒருத்தன், குடுக்கை இழந்தவன் கைபோல் அங்கே இடுக்கன் களைவதாம் நட்பு. கேட்கப்படாதோன்னு என்ன வேணும்னு கேடு பண்ணலையாம், என்ன வேணும் தெரிஞ்சு பண்ணணும், அதான் கண்ணு. அதாவது ஆண்டா சொல்ற, ஆராய்ந்து அருளேலோ ரெம்பாவா, நீ ஆராய்ச்சி பண்ணிடா, உனக்கு தெரியும் எங்களுக்கு எதை எவ்வளவு எப்படி கொடுத்தா ஹிதம்னு, எங்களை விட உனக்கு நன்னா தெரியும், நீ கொடு. சின்ன குழந்தைக்கு 6 மாசம் ஆயிடுச்சு, அன்னப்பிராசனம் பண்ணணும்னு அது கேட்கலையே, நம்ம தானே 6 மாசம் ஆயிடுச்சு அதுக்கு அன்னப்பிராசனம் பண்ணணும், இனிமேல் திட ஆகாரம் கொடுக்கலாம், அவரோட வயசுக்கு தகுந்த மாதிரி ஆகாரத்தை நம்ம தானே மாத்திட்டு போறோம், அது கேட்கலையே. அதுபோல கண்ணன் என்ன பண்றான்னா, எந்தெந்த காலத்துல எந்தெந்த விஷயத்தை எவ்வளவு எப்படி கொடுக்கணுமோ அந்தந்த காலத்துக்கு தகுந்தா போலே கொடுக்கறான். அதனால பிரார்த்தனை நாமஜபம் என்ன வேணா வரட்டும், கவலையே படாதீங்க. சுதாமாவுக்கு கிருபை பண்ண பகவானுக்கு நமக்கு கிருபை பண்றதா கஷ்டம், பெரிய சகா. சுதாமா நினைச்சு நினைச்சு அழகா, இப்ப இன்னும் நான் நல்லா பக்தி பண்ற, ஆனா அப்பயும் அதே போல உஞ்சவர்த்தி எடுத்துட்டு அவருடைய ரொட்டீன் ஒன்றும் மாறல. டெய்லி உஞ்சவர்த்தி எடுக்கிறதோ, குழந்தைகளுக்கு ஹரிக்கதை சொல்றதோ, நாமஜபம் பண்றதோ, ஏகாதசி விரதமும் ஒன்னுத்திலையும் ஒரு துளி மாற்றம் இல்லை. உடுத்திக்கிற வஸ்திரம் மாறி இருக்கு, படுத்துக்கிற கட்டில் மாறி இருக்கு, சாப்பிட்ற சாப்பாடு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கு, பக்தி அதை விட ஜாஸ்தியாச்சு குறையலை. சாதாரணமாக நமக்கு உடம்புக்கு சௌகரியம் வந்து அது குறையுமோன்னு சுதாமாவுக்கு அது இன்னும் அதிகமாக போயிடுச்சு. நன்றி கடன் மாதிரி கிருஷ்ணா இவ்வளோ கொடுத்துருக்கேடா, தேங்க்யூடா தேங்க்யூடா தேங்க்யூடா. முன்னாடியாக சாப்பிடுவோம் கொஞ்சம் அழுவ, இப்பெல்லாம் சாப்பாட்டை பார்த்தாலே அழகா, கிருஷ்ணா எனக்கு இப்படி சாப்பாடு போடுறியாடா, படுத்துக்கிறா கிருஷ்ணா எனக்கு இப்படி ஒரு படுக்கையை கொடுத்துருக்கியாடா, நல்ல வேஷ்டி கொடுக்குறா மனைவி இதை கட்டிக்கோங்க, கிருஷ்ணா எந்த நிலைமையில் நான் இருந்தேன், எந்த நிலைமையில் என்னை கொண்டு வந்து வச்சிருக்க. நிஜமா நம்ம நிலைமையை நினைச்சு பாருங்க, எங்கேயோ எப்படியோ இருந்தோம், இன்னைக்கு இந்த ஒரு ஸ்திதியில வச்சிருக்கான்னா அவன் கிருபை. லௌகீகத்திலையும் மேலே கொண்டு வச்சிருக்க, நம்ம தகுதிக்கு மேலே தான் வச்சிருக்கான், தகுதிக்கு குறவா கண்ணன் வெக்கல. அதுலேயும் பாகவத சப்தாகத்துக்குலாம் வர வச்சிருக்கான். யோசனை பண்ணி பாருங்கோ, நம்ம இள வயசு வாழ்க்கை, சின்ன வயசு வாழ்க்கையே நம்ம ஓடிட்டு இருந்த ஓட்டம், அலைஞ்ச அலைச்சல் இத்தனையும் தாண்டி இன்னைக்கு பாகவதம் நாராயணியம் சப்தாகம்னு வந்து உட்கார்ந்துட்டு இருக்கோம்னா எந்த லெவல்லேருந்து எந்த லெவலுக்கு நம்மளை கொண்டு வந்திருக்கான் பாருங்கோ. நமக்கு தெரியாமலேயே, நம்மள கேட்டு கேட்டு பண்ணலை, நமக்கு தெரியாமலேயே சப்தாகம் பாகவதம் நாராயணியம் ஒவ்வொன்றத்தையா கொடுத்து 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 முதல் முதல்ல சப்தாகம் காத்தால ஒரு அரை மணி நேரம் வந்துட்டு போகலான்னு வருவோம், அப்புறம் ஒரு மணி நேரம் ஆகும், அப்புறம் ரெண்டு மணி நேரம் ஆகும், அப்புறம் டைம் போகிறதே தெரியாது, அப்புறம் மத்தியானம் சாப்பிட போனோம் இல்லை இங்கே சாப்பாடே கொடுப்பா, சரி சாப்பிடலாம் அடுத்தால் தைரியம் வந்துடும், மத்தியானம் சாப்பாடு உண்டா சரி ரைட்டு, அப்படி காலங்காலத்தால் கிளம்பிடலான்னு தோணும், அதுக்கப்புறம் அப்பப்போ டீ கொடுக்கலாம் ரைட்டு ஓகே ரைட்டு, அப்புறம் சாயங்காலம் வரைக்கும் வைக்கலாம், அப்புறம் தைரியம் வந்துடுறது, அப்புறம் சப்தாகம்னா அதுக்கேற்ற மாதிரி வேலைகள்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு முன்னாடி பண்ணணும் பின்னாடி பண்ணணும். ஒதுக்கு எங்கேருந்து எப்படி ஒரு பக்குவத்தில் கொண்டு வந்திருக்கான் பாருங்க, டிவி சீரியல், சொந்தக்காரா கல்யாணம், புது நகை, புது புடவை, டிவி நியூஸு, இப்படியெல்லாம் ஓடிட்டுருக்கிற ஒரு கூட்டத்தை பாகவத சங்கத்தில் கொண்டு வந்து சேர்க்குறோன்னா எந்த லெவல்லேருந்து என்ன டிரான்சிஷன் பார்த்துக்கோங்க. அந்த மாதிரி சுதாமா கதர்றா, தேங்க்யூடா கிருஷ்ணா, ஒவ்வொரு நாளும் நன்றி சொல்லுங்கோ, எழுந்தோமா கிருஷ்ணா தேங்க்ஸா, எழுப்பி விட்டுடையடா, நன்னா சாப்பிட்டேடா கிருஷ்ணா தேங்க்ஸா, இன்னைக்கு சாப்பிட வச்சுட்டியாடா. எத்தனை பேர் கோடிக்கணக்காக பணம் இருக்குது சாப்பிட்ற நிலைமையில் இல்லை, எத்தனை பேர் கோடிக்கணக்காக பணம் இருக்குது படுத்தா தூக்கம் வரது இல்லை, எத்தனையோ பேருக்கு எவ்வளவோ இருக்குது சொந்த வீடு ஒரு 10-15 இருக்கானா, ஒரு கோவிலில் போய் நிற்கிறதுக்கு ஒரு டைம் இல்லைன்றான். நமக்கு அதெல்லாம் தாண்டி எதிர்க்கோ இல்லையோ, கோவில் போகிறதுக்கு ஒரு பாக்கியம், பாகவதம் வாசிக்கிறதுக்கு ஒரு பாக்கியம், ஆகாரம் உடுத்திக்கிறதுக்கு ஒரு வஸ்திரம், ஏதோ ஓடிட்டு இருக்கோன்னு. மற்றதில் குறவு இருக்கோ இல்லையோ, பகவத் விஷயத்தில் நமக்கு குறவில்லை. நாராயணியம் பாகவதம் ஏதோ மாற்றி 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 பகவான் நம்மளை பிஸியாக வச்சுருக்கானே. எவ்வளவு லேசியாக சோம்பேறியாக இருந்தோம், நீ இவ்வளவு பிஸியாக, ஐயோ அந்தாத்து மாமியாத்து போகப்படாத பார்த்தாலும் பாகவத்தை உட்காந்துட்டு இருக்கான். நம்ம போனோம்னா நம்மளையும் பிடிச்சி உட்கார வச்சுருவான்னு வம்பு பேசுகிறவாள், இப்போ நம்மளை கைட்டி விட ஆரம்பிச்சிட்டாலும் இதுவே பரமானுகிரகம் இல்லையா. ஐயோ அவள் கூட போனால் பாகவதம் வாண்டுவா, பாகவதம் வாசிக்கிறேன்வா, நீங்களும் வாங்குறையும் கூப்பிடுவாங்க, அதாவது போறவே விட்டுட்டேன்னு அறிவு. இதுவே அகோபாக்கியம், அகோபாக்கியம் கோடி ஜென்ம சுகிருத்தம். அப்ப சுதாம அந்த மாதிரி பக்தி பண்ணி பகவத் தியானத்தை தலைச்சா அதே ஸ்மரணையில் இருந்த திரும்பி வரவே இல்லை. அவருக்கு பயம் ஆசை இருந்துதான், ஒரு தேங்க்ஸ் சொல்லிட்டு வரலான்னு திரும்பி நிறைய கொடுத்துட்டான்னா தாங்க அது வேண்டாப்பா, திரும்பி போனா ஏதானும் கொடுத்துருவானோன்னு பயந்து போகல. இல்லடி இவ்வளவு கிடைச்சி போய் ஒரு தேங்க்ஸ் சொல்லாமனு, தேங்க்ஸ் சொல்ல போனால் தேங்க்ஸ் சொல்ல வந்துட்டானேன்னு திருப்பி எதானும் கொடுத்துட்டானா. அதனால் இருந்த இடத்துல இருந்துட்டு இருந்தால் பகவத் தியானம் பண்ணால் அப்படியே பகவத் சரண கமலத்தை அடைஞ்சுட்டான். ஜெய் போலோ கிருஷ்ண சகா சுதாமாஜி ரொம்ப ஆச்சரியமான ஒரு பெயர். இந்த சுதாமான்னு பெயர் வச்சாலே கண்ணனே நடுங்குவான், கண்ணன் பார்த்து பார்த்து எல்லாத்தையும் பண்ணுவான். அந்த பெயருக்கு அப்படி ஒரு பலம் காம்பீரியம் உண்டு. அத்தனை விசேஷம் இப்படி எல்லாம் லீலை பண்ணிட்டு இருக்கான் கண்ணன். பகவான் அவனுடைய ஒவ்வொரு லீலையும் பின்னாடி கலியுகத்தில் வரக்கூடிய ஜனங்களை உத்தேசிச்சு உத்தேசிச்சு பண்றான். அங்க அப்ப இருந்தவாளை மட்டும் உத்தேசிச்சு இல்லை. சுதாமா சரித்திரம் கேட்டா கேட்கிறவாளுக்கு தரித்திரம் போகும், பக்தி விருத்தியாகும். பின்னாடி வரக்கூடிய பாகவதம் கேட்டான்னா அவளுக்கும் நல்லது படக்கணுன்றது இப்படி ஒரு லீலை. ஏதோ அவன் தோன்றதை பண்ணா அதை நம்ம படிக்கணும்னு நினைச்சுடாதுன்னு பின்னாடி வரக்கூடியவாளை உத்தேசிச்சு நிறைய லீலைகள் பகவான் பண்றார். அதுல ஒரு லீலை தான் சந்தான கோபால உபாக்யான். எத்தனையோ பேருக்கு எல்லாருக்கும் இந்த குழந்தைகள் தங்கறது இல்லைன்னு ஒண்ணு உண்டு. அது ஒரு மனசுல ஓரத்துல ஒரு உறுத்தல் இருக்கத்தானே செய்யும். குழந்தைகள் யாராவது குழந்தைகள் வேண்டான்னு கஷ்டமோ நஷ்டமோ ஒரு குழந்தை இருந்தா நல்லா தானே இருக்கு. எவ்வளவு கஷ்டத்துல இருந்தாலும் குழந்தைகள் இருந்துடுச்சுன்னா அந்த வலி அந்த துக்கம் இந்த வீட்லயே பார்க்கலாம். பெரிய சண்டையெல்லாம் வந்துடுச்சுன்னா அந்த மூட் அந்த சிச்சுவேஷனை மாத்துறதே குழந்தைகளாகத்தான் இருக்கும். குழந்தைகள் இருந்தானா டக்குன்னு எல்லாரும் சிரிச்சிருவோம், டக்குன்னு வாழ்க்கை அப்படியே மாறிபடும், சம்பவமே மாறிப்படும். அந்த மாதிரி துவாரக்கையில ஒரு லீலை பண்ணிட்டான் கண்ணன். சௌக்கியமா அழகா யஜ்யம் பண்ணிட்டே இருக்கான் எப்ப பார்த்தாலும் கண்ணன். ஏன்னா கிரகஸ்த தர்மத்தில் இருக்கான், ராஜ தர்மத்தில் இருக்கிறதுனால அழகா யஜ்யம் எல்லாம் பண்றான். அப்படி பண்ணிட்டு வரான். ஒரு சந்தர்ப்பத்துல ஒரு பிராமணர் வந்தார். கத்து கத்து கத்துன்னு கத்துறா, இந்த ஊர்ல எதுவும் ஒழுங்கா இல்லை, ராஜா சரியில்லை, ராஜா அனுஷ்டானம் பண்ணல, ராஜா ஒண்ணுமே சரியில்லை, அதனால என் குழந்தைகள்லாம் செத்து போறதுட்டான். நம்ம ஊர்ல போய் எங்கேயாவது சொல்லிட முடியும், நம்மளே கொண்டுடுவோம், ராஜாங்கம் சரியில்லைன்னு சொல்லிட முடியுமா? அந்த மாதிரி இவர் போய் சொல்றார். பெரிய சபையில் அத்தனை பேர் உட்காந்துட்டு இருக்கா, ராஜா சரியில்லை அப்படின்னு ஒவ்வொரு தடவையா கத்துறார். எத்தனை குழந்தைகளை நான் இழந்துட்டேன்னு தெரியுமா? இதெல்லாம் ராஜாவுடைய குற்றம். என் குற்றத்தை போக்குறதுக்கு, என்னுடைய கஷ்டத்தை போக்குறதுக்கு ஆள் யாரும் இல்லையான்னு கத்துறான். ஒவ்வொரு குழந்தையா போகும்போதுலாம் பிராமணன் வந்து கத்துறார். கண்ணன் காதல விழுந்து விழாத மாதிரியே இருக்கார். அதான் அதிசயம். கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வருவான், கேட்டதும் கொடுப்பவனே கண்ணா எல்லாம் சொல்றமோனும். இந்த லீலையில பார்த்து அவன் கத்திட்டே கிடக்கிறான், கொடுக்கவே மாட்டேங்கிறார். ஏன்னா குத்தம் இல்லை சொல்றார், கேட்கலையே. கண்ணன் சரியில்லை சரியில்லைன்னு சொல்லிட்டு இருக்காரு. உயே கண்ணா தாடான்னு கேட்கணும் இல்லையா? கிருஷ்ணா அப்படி குழந்தைய இழந்துட்டேன்டா, பரிதவிக்கிறேன்டா, எனக்கு சந்தான பாக்கியத்தை குடுறான் அல்லவா கேட்கணும். இந்த பிரார்த்தனை எப்படி இருக்கணும்ன்றது சொல்லவன. இவர் குத்தம் சொல்றார், இந்த ராஜா சரியில்லை, கண்ணன் சரியில்லை, அதனாலதான் எனக்கு குழந்தைகள்லாம் மறிச்சு போகிறது அப்படின்னுட்டான். கண்ணன் ஒன்னும் சொல்லல. ஒரு தடவை அர்ஜுனன் வந்துட்டான். அப்ப அவனுக்கு ரோஷம் வந்துடுத்து. சே, இந்த ஊர்ல ஒருத்தனை ராஜா இல்லை. கண்ணன் பார்த்தா சிரித்தான், தானா மாற்றான். பிராமணாவளுக்கெல்லாம் ஒத்தாசம் பண்றதுக்கு மட்டும் ஓர் ஆயிரம் தடவை யோசிக்கணும். பிராமணாவளுக்கு ஒத்தாசம் பண்ண ரொம்ப யோசிக்கணும். இவனா வாயை கொடுத்து மாட்டினாங்க, யாரு சத்திரியன் இல்லை, நான் காப்பாத்துறேன் உன் குழந்தைய, நான் காப்பாத்துறேன் அப்படின்னு சொன்னான். கண்ணன் தேவேன்னு பார்த்துட்டு இருந்தா சிரிச்சான். அர்ஜுனுக்கு இன்னும் ரோஷம் வந்துடுது. இந்த நன்னா வம்படிச்சு விடுறது கண்ணனுடைய வேலை. அர்ஜுனனுக்கு கொஞ்சம் அகம்மா வேற, நான் காண்டி பதாரி அர்ஜுனன் அப்படிங்கிற ஒரு திமிரு. கண்ணன் ரைட்டு, இங்க எவனோ சத்திரியன் கிடையாது, எல்லாம் மாட்டுக்கார பசங்க சபையில சொல்றான். இதுக்கெல்லாம் சேர்த்துதான் ஹே கிருஷ்ண ஹே யாதவ ஹே சகேதி, யாதவா மாட்டுக்காரான் சொல்லிட்டேன் அப்பா மன்னிச்சுடுறான்னு கதை நான் விஸ்வரூபம் காட்டும் பொழுதுதான். இவ்வளவு பெரியவனா அன்னைக்கு சும்மா உட்காந்துட்டு இருந்த பயல, இத்தனை பெரியவனா ஒண்ணுமே தெரியாதவன் மாதிரி அன்னைக்கு உட்காந்துட்டு இருந்த, என்னடா லீல இது, ஹே கிருஷ்ண ஹே யாதவ ஹே சகேதி. அர்ஜுன சத்தம் போட்டான், நான் காப்பாத்துறேன். கண்ணன் இப்படி சிரிச்சான். இன்னும் கோபம் தரும் அர்ஜுனனுக்கு. காப்பாத்துறேன்னா அக்னி பிரவேசம் பண்றேன்னுட்டான். இதெல்லாம் தேவையா? பிராமணாவை நம்பில அப்படின்னா வார்த்தையெல்லாம் விடக்கூடாது. விட்டுவிட்டான். பிராமணர் பார்த்தார், யார் ராணி அப்படின்னா, நான் அர்ஜுனன் காண்டிபதாரி. ரைட், அப்ப நீ கத்தினா நியாயம் இருக்கு, நீ சத்திரியன் எனக்கு தெரியும். கொஞ்ச நாள்ல பிராமணனுடைய மனைவி திருப்பி கர்ப்பவதியானா. அர்ஜுனனுக்கு தகவலை சொல்லிட்டான். அர்ஜுனன் வந்தான். துவாரகையில கண்ணன் இருக்கான். கண்ணனுடைய ராஜ்யத்தில் நடந்துட்டு இருக்கு. கண்ணனுக்கு தெரியாம இருக்கும், அல்ல கண்ணன்கிட்ட கேட்கவா கேட்கணும் இல்லையா, என்னடா நடந்துட்டு இருக்கு, ஏண்டா அப்படி போகிறது, கிருஷ்ணா நீ ஹெல்ப் பண்ணடான்னு சொல்ல வேண்டாமா? இந்த பல சந்தர்ப்பங்கள்ல நமக்கு இந்த புதுசா ஐடியா தோணும், புதுசா யோசிக்கணும் பேர் வழின்னு. என்ன போல யாருமே சிந்தனை பண்றதை எங்கேயா வசமா மாற்றுவோம் தெரியுமா? இந்த வடல பசங்கள்லாம் அப்படிதான், 13 வயசு வந்துருந்தா எனக்கெல்லாம் தெரியும், எனக்கெல்லாம் தெரியும், எனக்கெல்லாம் தெரியும், தானா மாற்றும். அந்த மாதிரி மாட்டிக்கிட்டோம் அர்ஜுனன் வசம்மா. அம்பை கொண்டு அழகா வீட்டை சுத்தி அப்படி அணை மாதிரி போட்டுட்டான், கோட்டை மாதிரி கட்டிட்டான். இனிமேல் யாரும் உள்ள வர முடியாது, யாரும் எடுத்துட்டு போக முடியாது. பாருங்க, கவலையே படாதீங்க, இந்த மாட்டுக்கார பசங்களுக்கு காட்டிடலான்னுட்டான். கண்ணன் ஒன்றும் சொல்ல, கண்டுக்கவே இல்லை. கண்ணன் வீட்டை தங்கிட்டு, கண்ணா அழகான அம்புல இருந்து வீடு சுத்தி கோட்டையெல்லாம் போட்டிருக்கேன், நான் காவல் காக்கிறேன், ஒன்றும் நடக்காது. ரை கிருஷ்ண அர்ஜுனா, உன்னால முடியும்டா, காண்டீபதாரி அர்ஜுனன் சும்மாவா, எத்தனை அஸ்திர சஸ்திரம் உனக்கு தெரியும் அப்படின்ட்டு அர்ஜுன் இப்படியே பார்த்தான். சொல்றதே சரியில்லையே, சொல்ற முறையே ஏதோ வம்பா இருக்கேன், சரி என்கிட்ட வம்பு வேண்டான்னு விட்டுட்டான். எப்பயும் போல அழகா மாமி பிள்ளைய பெற்றா, பெத்த பிள்ளை தானா ஆகாசத்தை பறந்து போயிடுச்சு, எது கொண்டு போறதுன்னே தெரியல. டே அர்ஜுனா அர்ஜுனா அர்ஜுனான்னு கத்தினார், என்னமோ இடி இடிக்கிற மாதிரி கத்தினார், அர்ஜுனா 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 அர்ஜுனான்னு கத்தினார். இவன் என்னாச்சு என்னாச்சு என்ன என்னாச்சு, முட்டா பயில பாடுறா மேல போயிட்டு கிடா கோந்த, என்னமோ அம்பை வச்சு கோட்டையை கட்டினா அதை கட்டினேன்னு போச்சேடா. அர்ஜுனா கவலைப்படாதீங்க, எங்க இருந்தாலும் மீட்டு கொண்டு வர நேர போயிட்டான். அழகா யமதர்மராஜன் பட்டணம் போனேன், யமதர்மராஜன் சிரிச்சான், அட்ரஸ் தப்பு, இங்க வரல, இந்த அட்ரஸ் இல்லப்பா, எடுத்துன்னு வந்து நான் இல்லை. உடனே இந்திரன் சந்திரன் எல்லா ஊருக்கும் போனான், எங்கேயுமே குழந்தை காண கிடைக்கல, அவனுக்கு அத்தனை தபோபலம் இருந்தது. எல்லாம் போனான், பிராமணர் எங்க எங்க எங்கன்னு பார்த்துட்டு இருந்தா கடைசியில தலையை தொங்க போட்டு வந்தான். உடனே பிராமணர் சத்தம் போடாரு, அன்னைக்கே எனக்கு புத்தி வந்திருக்கணும், கிருஷ்ணனே காப்பாற்ற முடியல, நீ யாரா சுண்டைக்கா, உன்னை நம்பி நான் வீணா போனேன்னு. அர்ஜுனனுக்கு சுருக்கு நுடுத்து, கிருஷ்ணன் இப்பயும் சிரிச்சான், எப்பயும் சிரிப்பு தான், இப்பயும் சிரிச்சான். அர்ஜுனன் இப்படியே பார்த்தான் கிருஷ்ணன், கிருஷ்ணன் சொன்னான், இந்த பிராமணரை பத்தி எனக்கு தெரியும், எங்க ஊருக்காரனை பத்தி எனக்கு தெரியாதா, எங்கள் ஊருக்கார எப்படியெல்லாம் சண்டை போடுவான்னு எனக்கு தெரியாதா, விவரம் கெட்டதுனா நீ போய் ஒத்துண்டாய், என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டியாடா, கிருஷ்ணா என்னடா விவரம், உண்மையா பொய்யா, நான் இந்த விஷயத்தில் நுழையலாமா வேண்டாமா, கேட்கணும் இல்லையா, நீயா வாக்கு கொடுத்தாய், என்னாச்சு குழந்தை, கண்ணனே கேட்கறான், அர்ஜுனா நீ குழந்தைய கொண்டு வந்திருப்பிய எனக்கு தெரியுமே அப்படின்னு விட்டான். இப்படி கோபமாக பார்க்கறான், எல்லாம் தெரிஞ்சுட்டு வேற கேட்குறேன், பிராமணர் பார்த்தார், உன்னை நம்பி வீணா போனேன் போ. அர்ஜுனன் கேட்டான், என்ன ஆச்சுன்னா, இவ்வளவு நாள் சந்தோஷமா கிருஷ்ணனை திட்டின் இருந்த, திட்டுறதுக்கு வழி போச்சு, இனிமேல் திட்ட போனா அன்னைக்கு அர்ஜுன கிட்ட போனாலும் அங்கேயே போன் திருப்புவான், இப்ப அட்லீஸ்ட் கிருஷ்ணனை திட்டுறதுக்கு ஒரு சான்ஸ் இருந்தது. கிருஷ்ணன் எங்காவது வரும்போதுனா அப்படி தலையை குனிஞ்சிட்டு தேமேன்னு போயிடுவான், திரும்பி திரும்பி பார்க்க மாட்டான். கிருஷ்ணனுக்கு எங்கிட்ட ஒரு மரியாதை ஒரு பயம் இருந்தது, இப்ப அதுவும் போச்சு போ, எல்லாம் கெடுத்தா நீட்டான். கண்ணன் சிரிச்சான், அர்ஜுனுக்கு ரோஷம் வந்துடுத்து, இனிமேல் நான் லோகத்தில் உயிரோடு இருக்க வேண்டாம், அக்னி பிரவேசம் பண்றேன். கண்ணன் ஒன்றும் சொல்லல, அழகா எல்லா சிலையெல்லாம் மூட்டினான், அக்னி இறங்குறது தீர்மானம் பண்ணிட்டான். இருந்தாலும் கண்ணனை விட்டுட்டு போகிறதுக்கு மனசு வரலையும், கண்ணன் கிட்ட வந்தான், கண்ணா கிளம்ப வேண்டா. அப்பயும் பகவான் சொல்றான், காண்டிபதாரி அர்ஜுனா, இந்த மகாபாரதத்தோட காண்டிபதாரி அர்ஜுனான பாட்டு பாடுறது எல்லாம், காண்டிபதாரி அர்ஜுனா, கிருஷ்ணா வேண்டாண்டா விட்டுடுறா, தெரியாதனமா சொல்லிட்டேன்டா, நான் போறேன்டா. பகவான் சொன்னா, எங்கடா போற, என்ன விட்டு, எனக்கு நீ வேணும்டா. கண்ணன் சொல்றான், எனக்கு அர்ஜுனன் வேணும்டா, என் சக்கா வேணும்டா, நீ இல்லாம நான் எப்படி இருப்பேன். அப்ப அர்ஜுனன் சொன்ன, நான் எங்க போறது, போய்தான் ஆகணும், உச்சரப்பட்டு ஆகணும், சத்தியம் பண்ணிருக்கேன், போட இந்த ஒரு விஷயத்துக்கெல்லாம் போய் உயிரை விடுவியா, வா நான் கூட்டிட்டு வரேன் குழந்தைகள். அர்ஜுனன் பார்க்கலாம், இப்ப இவனுக்கு தெரிஞ்சேதான் எல்லாம் நடந்திருக்கு, இவனுக்கு தெரியாம நடக்கல, இவனையே மாஸ்டர் பிளான் பண்ணி தான் எல்லாம் பண்ணிருக்கான். அர்ஜுனன் பார்த்தான், கிருஷ்ணா உனக்கு தெரியுமா, கண்ணன் சிரிச்சான், என்ன எங்க ஊர்ல நடக்கிறது எனக்கு தெரியாம நடக்குமா, ஐயோ அர்ஜுனா என்னடா நீ பாவாண்டா, ஒன்றும் தெரியாத பயலா இருக்கேன்னு தட்டி கொடுத்தான். அர்ஜுனன் பார்த்தான், இதெல்லாம் முன்னாடி சொல்லக்கூடாதா, எப்பவுமே நம்ம ஒரு அகம்பாவத்தில் ஒரு ரேஞ்சாக இருக்கும்போது கண்டுக்கவே மாட்டோம், ஆச்சாரிய புருஷா பாகவதா பகவான்லாம் சுத்தி அடித்து அடங்கி நிற்கும், அப்புறம் பார்த்துக்கலாம், எங்கே போக போகிறது அப்படின்னு விட்டுடுவோம். செவத்தில் பந்து அடித்தோம்னா எத்தனை வேகம் போகிறதோ அதே வேகத்தான் திரும்பி வரும், காற்றுள்ள பந்தை கொண்டு தண்ணீர் அழுத்தினோம்னா பூமத்தினோட வெள்ள தானே வரும், எங்கே போயிட போகிறது பார்த்துக்கலாம், கவலையே பட மாட்டான், கல் மாதிரி உட்காந்துருப்பா, போ எவ்வளோ தூரம்னா போ அப்படின்னு விட்டுருவான். அப்பா அர்ஜுன், கிருஷ்ணா அப்படின்னா, வாடா வாடா இதுக்கெல்லாம் போய், உனக்குன்னா என்ன வேணா பண்ணுவேன், இது பண்ண மாட்டேனா வா. உடனே பிராமணன் இப்படி பார்த்தா, ரெண்டு பயல்களும் ஒன்னா போனா சரிபட்டு வராது, ஏன்னா அவன் திருட, இவன் பாவம், அப்படி முடிவு பண்ணிட்டு, அர்ஜுனன் பாவம், யார் வீட்டு பிள்ளையா கொண்டு வந்து இதான் உன் வீட்டு பிள்ளைன்னு சொன்னா, நம்புறதுக்கு இல்லை இவங்களை, இந்தியாவத்திரடி கொண்டு கொடுத்துட்டு பத்து நாள் கழிச்சு என் குழந்தை யாரோ கேஸ் போட்டுட்டான். கண்ணனை நம்பர் இது வரைக்கும் பொள்ளு அவன் புள்ள பிடிச்சி யாரும் பார்த்ததில்ல, புள்ள பிடிக்கிறான்னு கிடையாது. ஆனாலும் அவருக்கு ஒரு பயம், நானும் வரேன் நானும் வரேன் நானும் வரேன் அப்படின்னா கண்ணன் சொன்னா வேண்டாம், நானும் அவனு மட்டும் போயிட்டோம், நான் மட்டுமே போதும் அப்படின்னா இல்லை இல்லை நானும் வரேன் அர்ஜுனன். பிராமணர் சும்மா இல்லாமல் நானும் வருவேன் நானும் வருவேன் நானும் வருவேன். சரிவா அழகா கண்ணன் அர்ஜுனன் பிராமணர் மூணு பேரும் அப்படி போகிறான், எல்லா லோகங்களையும் கடந்து 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 போயிட்டே இருக்கான். அவளுக்கு எங்கே போகிறானே தெரியல. பிராமணர் பாதியில் சொன்னார், கிருஷ்ணனை விட்டுடுறா, பொண்டாட்டி வேலை தனியாக விட்டுட்டு வந்திருக்கேண்டா. அவருக்கு ஒரு பயம் வந்துடுத்து, இவா ரெண்டு பேரும் எங்கே ஆயிஷன் போய் இவரை அடிச்சுட்டாருன்னா குழந்தையாக கேட்குற, என் ஃப்ரெண்டையும் அக்னி பிரவேசம் பண்ண சொன்ன, ஓய் பிராமணா வா பத்து பேர் முன்னாடி கத்தினியோட இவ தனியாக மாட்டினியோன்னு சொல்லிட்டான்னா பயம். கிருஷ்ணா ப்ளீஸ் என்னை ட்ராப் பண்ண நான் ஆத்திரம் எப்படி எங்கே இங்கேயே உங்களை ஆத்திரி போனேன், எங்கே லோகத்தை தாண்டி ரதம் போயின்னு இருக்கு. கண்ணன் சொன்ன ஒன்றும் பயப்படாதீங்களோ. அவர் அப்படி பயந்து பயந்து போனார். கடைசியில் ஒரு சிட்டியில் ஒன்றுமே இதில் ஒரே இருட்டாக இருக்கு. பகவான் தன்னுடைய சக்கராயுதத்தை விட்டான், அந்த சுவர்சன சக்கரத்தாழ்வார் வெளிச்சத்தில் ரதம் போகிறது. இது வரைக்கும் பார்க்காத லோகங்கள் எல்லாம் பார்க்குறான். அழகாக ஒரு பெரிய சமுத்திரம், அதில் ஆதிசேஷன், அது மேலே அனந்தசேனனா பகவான் பள்ளி கொண்டிருக்கான். அதையும் பார்த்துண்டு கடந்து போகிறான். எல்லாம் கடந்தாச்சு, இந்திரலோகம் சந்திரலோகம் பிரம்மலோகம் எல்லாம் கடந்து திருப்பார் கடலையும் கடந்து மேலே போயாச்சு. மேலே போன ஆச்சரியமான விரஜா நதி, வைகுந்தம் புகுவது மன்னவர் விதியே, அழகான பிரஜா நதி. அந்த பிரஜா நதியில எல்லாரும் இறங்கினார்கள், தீர்த்தமாடினார்கள். கண்ணன் பிராமணன் அர்ஜுனன் அழகா ஜோரா உள்ள நுழைஞ்சார்கள். ஜெயவசியால்னா கண்ணனை பார்த்து கை கூப்பினார்கள். அப்படி வைகுண்ட நீல்வாசல் அப்படி திறந்தார்கள், ஜம்மனு மணி ஒழிக்க அந்த வைகுந்த வாசல் அப்படி திறந்தார்கள். உள்ள ஆச்சரியமான நந்தவனங்கள், விதவிதமான பட்சிகள் மிருகங்கள், ரமணீயமயமான சப்தம், அப்படியே நல்ல வெளிச்சம், நூறு கோடி சூரிய பிரகாச வெளிச்சம். நிறைய பேர் ரொம்ப அழகா இருக்கா, நிறைய பேர் பார்த்தா நான்கு திருக்கைகளோடு அலைஞ்சின்றிருக்கா. செந்தாமரை பாதங்கள், செந்தாமரை கைகள், செந்தாமரை கண்கள், செங்கனி வாயோடு நிறைய பேர் அங்கங்கே அலைஞ்சின்றிருக்கா. அர்ஜுனன் ஆச்சரியமாக பார்க்குறான், பிராமணன் ஆச்சரியமாக பார்க்குறா. ஒரே நிறைய பேர் அப்படி கொச்ச 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 கொச்சோன்னு அப்படி அலையிறவாயெல்லாம் கண்ணனை பார்த்து அப்படி கை கூப்பிட்ற ரெண்டு பக்கம் அப்படி நின்று கண்ணன் அப்படி போகிறான். எல்லாரையும் பார்த்து சிரிச்சுண்டு பிராமணர் கூட அர்ஜுனன் ரெண்டு பேரும் போகிறா. மிருகங்கள் பட்சிகள் எல்லாம் இருக்குது, ரொம்ப அழகான ஸ்திரீகள் எல்லாரும் கண்ணனை பார்த்து கை கூப்பி அப்படி தலை வணங்குறா. இப்படி நடந்து நடந்து போகிறா, பல இடங்கள் பல பேர் வந்து பார்க்குறா. நிறைய பேர் அப்படியே தியானத்திற்கா சிரிக்கிறா, சில பேர் பஜனை பண்ணிட்டு இருக்கா. யாருக்கும் பசியோ தாகமோ களப்போ ஒன்றுமே கிடையாது. ஜோரா அப்படி போகிறா, இப்படி போன அழக நல்ல தங்க மண்டபம், ரத்ன மண்டபம். அந்த ரத்ன மண்டபத்துக்கு நடுவில் ஆதிசேஷ சிம்ஹாசனம், ஆயிரம் தல ஆதிசேஷன் ஜம்முன்னு கொடை பிடிச்சுண்டு அவரே ஆசனமா அப்படி நிற்கிறார். அப்படி தலையெல்லாம் ஆட்டிண்டு ஒரு ஓரத்தெல்லாம் பஜனை பண்ணிட்டு இருக்கா. அந்த ஆதிசேஷன் ஆசனம், ஆசேஷன் ஆசனத்திலேயே ஒரு பக்கம் ஸ்ரீதேவி, பூதேவி, லீலாதேவி, மூன்று தேவிமார்கள். பக்கத்தில் நிறைய பேர் கருடாழ்வார் இவாள்லாம் கைகூப்பி நின்றுருக்கா சுவாமி முன்னாடி. அது நடுவில் பார்த்தா அர்த்த பத்மாசனம் போட்டுண்டு ஒரு காலை கீழே வச்சுண்டு தாயா தொடையிலையும் கையை வச்சுண்டு பிரசன்ன வதனமாக சுவாமி உட்காந்துருக்கார். தக தக தகன்னு சொல்லிக்க நான்கு திருக்கைகளோட சங்க சக்கர கதா பத்மபாணியாக பகவான் நீலமேக சியாமலனாக பீதாம்பரதாரியாக ஜோரா ரத்னமயமான சிம்ஹாசனத்தில் உட்காந்துருக்கார். அப்படியே பார்க்கறான் அர்ஜுனன் கண்ணனை மாதிரியே இருக்கார். ஆதி அஞ்சோதி உருவை அங்கு வைத்து இங்கு பிறந்த வேத முதல்வன். கண்ணனும் நாராயணனும் நேர நேரம் மீட் பண்றான். ஸ்ரீதேவி, பூதேவி, நீலாதேவிலாம் கண்ணனை பார்த்து அப்படி கண்ணடிச்சுட்டான். பக்கத்துல நாராயணன் இருக்காரே தோணியான். கண்ணனுடைய ரூப லாவண்யம் பரமபதம் வரைக்கும் படுத்தது. வைகுண்ட குட்டன் அப்படின்னு தான் சொல்றார் பெரியாழ்வார். சொல்றார் வைகுந்தத்துக்கு பிதா யாருன்னா நாராயணன், குட்டன் யாருன்னா கிச்சாப்பயன் யுவராஜன். இப்ப யுவராஜன் மரியாதை உண்டு இல்லையா? அந்த நாராயணன் நான்கு திருக்கைகள் சங்க சக்கர கதாபத்மத்தோட இருக்கா, இவன் இடுப்புல புல்லாங்களோட தேவையும் நிக்கிறான் ரெண்டு கைகளோட, பாக்குற அப்படியே அச்ச அசர், கண்ணாடியில பாக்குற மாதிரி இருக்கு. நாராயணன் கண்ணாடியில கிருஷ்ணனை பாக்குற மாதிரி இருக்கு, கிருஷ்ணன் நாராயணன் பாக்குற மாதிரி இருக்கு. அர்ஜுனன் பார்த்தான், இப்படி அவரை பார்க்கிறான், இவனை பார்த்தான், இவனை பார்த்தான், அவரை பார்த்தான். பிராமணர் அங்கேயும் தன் குழந்தைகள் இருக்கான்னு தெரிஞ்சிருக்காரு. இவ்வளோ விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு, இத்தனை அழகா எல்லாரும் பகவானை பார்த்துட்டு இருந்தா, இவர் மட்டும் இப்படி என் பிள்ளையான காணமே. மூத்த பிள்ளை 8 வயசு ஆயிருக்கும், 2வது பிள்ளை 7 வயசு ஆயிருக்கும், எங்கடா எதுவோ அலையறதுகள், நம்ம பிள்ளைகளை காணமே. அவளுக்கு அவா கவலை, கோவில் போனா கூட நம்ம மனுஷா பக்கத்தில் நிற்காலதானே பார்த்துக்கணும், சுவாமியா பார்க்கணும். இந்த திருப்பதி போனா தன் மனுஷால பாதுகாக்கிறதே பெரிய கர்மா. நீ கையை பிடிச்சிக்கோ, நம்ம கூட்டம் இருக்கும், பக்கத்தே நின்று முன்னாடியே நின்று இப்படி லைனா அந்த ரயில் வண்டி போற மாதிரி பிடிச்சுட்டே போக வேண்டியதுதான் திருப்பதியில், விட்டப்படாதேன்னு. அந்த கூட்டத்தவே சரகண்டி தள்ளுறத விட, சுவாமியை பார்க்கறத விட, தன் பந்துக்களை அப்படியே அரவணைச்சு எடுத்துட்டு போக போறவங்க, அப்பதான் குடும்பம் ஒத்துமையாவே இருக்கும். ஆனா அதுலயும் சுவாமி இப்படி பிரிச்சுடுவார், அவர் மகா சமர்த்தன், திடீர்னு அப்படி பிரிச்சு விட்டுருவார். யார் கையோ பிடிச்சிருக்கோன்னு பார்த்தா யாரோ பொம்பளை கையை பிடிச்சிட்டு இருப்பார். அப்புறம் சாரி அப்படின்னா அவன் ஏமண்டி அப்படின்னா, அவன் நமக்கு பாஷையும் புரியாது. அவளுக்கு எங்க போனாலும் சுவாவம் விடாதுன்னு இல்லையா? வைகுந்தத்துல போய் குழந்தைகளை காணமேந்து எடுங்க, வைகுந்தம் நல்லா இருக்கு, செட்டில் ஆயிடலாம். கிருஷ்ணா நான் இங்க இருக்க, பொண்டாட்டிய மேல அனுப்பிடுறேன், நாங்க குடும்பமா இங்க இருக்கோம் சொல்லணும்னு தோண வேண்டாமா? தோணலையா? நாராயணன் இப்படியும் பார்த்தாரு, எவ்வளவு சின்சியரா நானும் கிருஷ்ணனும் பார்த்துட்டு இருக்கோம், எங்க ரெண்டு பேரையும் ஊர் முழுக்க பார்த்துட்டு இருக்கு, இந்த பாவப்பட்ட பிராணம் இங்கேயும் குழந்தைகளை தேடிட்டு இருக்கானு, வந்த பாசம் அது வரைக்கும் விடலையா? பாகவதர் நேரம் போனாருன்னு சொல்லல, சில பெரியவாளுடைய அனுபவம். ஏன்னா அந்த ஆசை இருக்கிறதுனால தானே குழந்தைங்க குழந்தைங்கன்னு தேடுறா. சரிடா கண்ணா, நீ எடுத்துக்கோடா, நீதானே எடுத்துட்டு போயிருக்க, உனக்கு தெரியும்டான்னு விட்டுருக்க வேண்டியதுதான், விடலையும் ஒண்ணும். என் குழந்தைய காணோம் காணோம் தேடுறாருனால இன்னும் பந்த பாசப்படலைன்னு தானே அர்த்தம். அதனால பெரியவா அப்படி சொல்றான், இப்படி தேடினாலாம் அர்ஜுனன் இப்படி பாசன் இருக்கான், ரெண்டு பேரையும் பாசான், அழக நடுவில் சேவிச்சுட்டானா, நாராயணனையும் சேவிச்ச மாதிரியாச்சு, கிருஷ்ணனையும் சேவிச்ச மாதிரியாச்சு. அப்படி ஆனந்தம் ஒரு சைடில் சேவிச்சா, ரெண்டு பேரும் சேவிச்ச மாதிரி ஆயிடுச்சு. நாராயணன் அழகா காம்பீரியமான குரல்ல பேசுறா, கிருஷ்ணா உன்னை பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன், இந்த இடத்துக்கு வரணும்னு, அதனாலே தான் இந்த குழந்தைகள் எல்லாம் கொண்டு வந்தேன்னு. அப்பதான் பிராமணர் பார்க்கிறார், இவர் குழந்தைகள் எல்லாம் நாராயணன் மடிமேல உட்கார்ந்து விளையாடிருக்கு, எப்பேற்பட்ட பாக்கியம். எங்கேந்திர அந்த பாக்கியம், நான் துவாரகா வாசின்ற ஒரு காரணத்தினால இத்தனை குழந்தைகளை கொண்டு நாராயணன் தன் மடியில பத்திரமா வச்சுருக்கான். அதுங்கெல்லாம் நாராயணன் தகப்பன்னு உட்காந்துருக்கு மடியில, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 லைனா உட்காந்துருக்கு சௌக்கியமா. அப்புறமா தான் பிராமணர், ஆ கோருக்கேன் குழந்தைகள், நாராயணனை பார்த்த பிறகுதான் குழந்தைகள் தெரியுது. இவர் நாராயணன் எல்லாத்தையும் பார்த்தார். பகவான் சொன்னா, நான் தான் உங்களை பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன், நர நாராயண ரிஷியா வந்து உங்க ரெண்டு பேரையும் பார்க்கணும்னு ஆசை, ஏன் அப்படின்னு கேட்டான் கண்ணன். என்னத்த சொல்றது, ஸ்வயத்தை இந்திரா அஷ்டஸ்வதத்ரயி ஆவுன்னா ஸ்ரீதேவி கீழே கீழே ஓடி வந்துடுறா, இருடினா கேட்க மாட்டேங்கிறா, கேட்டா கிருஷ்ணனிதா நல்லா இருக்குன்றா, இவ போயிட்டு வர்றதுல யுகம் யுகமா மாறி வேற போயிடுறது. அதனால ஒரே ஒருத்தர் அவனை வர வைக்கிறேன்னு ஐஷிட்டு வந்தேன்டா அப்படின்றான். அழகா பகவான் பார்த்தான், சிரிச்சான், இந்தாடா கிருஷ்ணா, இதுதான் அந்த பிராமணனுடைய குழந்தைகள்னு கொடுத்தாலும் அதெல்லாம் அழகான், வேண்டாம் 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 அங்க இருக்கேன் அப்படின்றதுகளும். ஏன்னா அது பிறந்ததுலேருந்தே வைகுண்டம் பார்த்து பழகின குழந்தைகள், இல்லை இல்லை அப்பாவோட போங்கன்னு பகவான் மாயினால அவள் அப்பாவை அப்பான்னு காட்டி கொடுத்துட்டான். உடனே எல்லாம் ஓடி போய் அப்பா 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 அப்பான்னு குதிச்சுருக்கலாம். பிராமணருக்கு ஒரே சந்தோஷம், ஆஹா என் குடும்பம் எல்லாம் ஒன்னா சேர்ந்து விடுதே, இந்த திருப்பதியில் பிரிஞ்சு போனவா சேர்ந்தோன்னு ஒரு அழுகை விரும்பாருங்கோ, ஒரு ஆசை ஒரு காதல் விரும்பாருன்னு அந்த மாதிரி கட்டி பிடிச்சிட்டான். அர்ஜுனன் பார்த்தான், தலையை குறிஞ்சுட்டான், சிரிச்சுட்டான், வைகுந்தத்தில் ஒழிஞ்ச குழந்தைகளை போயா நான் காப்பாத்துறேன்னு, வைகுந்தம் போகிற குழந்தைகளை நானா போய் தடுக்கிறேன்னு சொன்னேன் அப்படின்னு வெக்கப்பட்டான். பகவானும் அர்ஜுனனும் பிராமணனும் குழந்தைகளுமா திரும்ப ஊருக்கு வந்தாளாம். ஆச்சரியமா பகவான் இத்தனை குழந்தைகளையும் மீட்டு கொண்டு வந்து கொடுத்தான். அழகு இல்லையா? அந்த குழந்தைகள் பாக்கியம் பாருங்கோ, பிறக்கும் பொழுதே வைகுந்தத்தை பார்த்துட்டு வந்துடுத்துகள், நாராயணன் கிட்ட வளர்ந்து லோகத்துக்கு வந்துடுத்துகள். அந்த பிராமணன் ரொம்ப சந்தோஷப்பட்டாரா, ரொம்ப தேங்க்ஸா கிருஷ்ணா, நேரம் ஆத்துக்கு போயிட்டா, மனைவியை போய் காட்டணும், மனைவியை தேடி நிற்பா, அவருக்கு அவ்வளோ கவலை, டைம் ஆகிடுது, மனைவியை பார்க்கணும், குழந்தைகளை காட்டணும், எவ்வளோ சந்தோஷப்படுவேன் ஆத்துக்கு ஆடி குழந்தைகளெல்லாம் பார்த்தா. ஆஹா கிருஷ்ணா, ஒரே விஷயம், பொண்டாட்டி கொண்டு எங்களை திருப்பி கொண்டு விடுறான்னு சொல்ல தோணலை. ஏன் தோணலை அப்படின்னா, வைகுந்த வாசிகளை இவா கிளம்போது நாங்களும் வரும், பல பேர் ஓடி விட்டுருக்கலாம் துவாரகைக்கு. கிருஷ்ணன் எங்கே இருக்கானோ அதுவே வைகுந்தம், ராமன் இருக்கிற இடம் அயோத்தி போல கண்ணன் இருக்கிற இடம் வைகுந்தம்னு பல பேர் வந்துட்டாள். அதனால பிராமணர் பார்த்தார், துவராபதிக்கு என்னை உயிர்த்திடுமின்னு ஆண்டாள் சொன்ன மாதிரி துவாரகைக்கே வந்துட்டார். அர்ஜுனன் கண்ணனை கட்டின்றான், கிருஷ்ணா அப்படின்னா பகவான் சிரித்தான், அர்ஜுனா உனக்கு ஒண்ணுன்னா எனக்குடாது, உனக்கு அவமானம்னா என்னுடைய அவமானம்டா, உன்னுடைய நஷ்டம் என்னுடைய நஷ்டம்டா, உன்னுடைய துக்கம் என்னுடைய துக்கம், உண்மை நன்னா ஞாபகம், நம்முடைய துக்கம்தான் கண்ணனுடைய துக்கம், நம்முடைய சுகம்தான் கண்ணனுடைய சுகம், அவனுக்கும் தனியா சுகம் துக்கம் ஒன்றும் கிடையாது. அப்படி அத்தனை ஆச்சரியமா சந்தான கோபால பாக்யான். இந்த சரித்திரத்தை கேட்டாலே யார் யாராத்திர குழந்தைகள் இல்லையோ அவளுக்கெல்லாம் நிச்சயமா பகவத் பாகவத பக்தர்களே குழந்தையா பவிப்பான். நீராவோ ஆண்டாளோ சக்குபாயோ ஜனாபாயோ துக்காராமோ நாமதேவரோ காஞ்சி பெரியவாளோ ராமானுஜரோ சைத்தன்ய மகாபிரபுவோ இந்த மாதிரி மகாத்மாக்கள் மகதிகளே அவ்வாத்தில் குழந்தையா பிறப்பா நிச்சயமா. இந்த சந்தான கோபால உபாக்யானம் கேட்டா சொன்னா வம்ச விருத்தியாகுன்றது இன்னி வரைக்கும் நிரூபணமான ஒரு விஷயம். இன்னைக்கும் பல பேர் பாகவத்தை அந்த கட்டத்தை மட்டும் வாசிப்பான், வம்ச விருத்திக்காக இந்த சந்தான கோபால உபாக்யான். சந்தான கோபால், சந்தான கோபால் இதுக்கு முன்னாடியே தசரத சக்கரவர்த்தி திருப்புல்லாணி திவ்ய தேசத்துல சந்தான கோபாலனை வச்சு பூஜை பண்ணி திருப்புல்லாணி ஜெகநாத பெருமாளுக்கு பாயச நிவேதனம் பண்ணா, அதுக்கப்புறமா தான் ஜெகநாதனே கிருப பண்ணி ராமனோட பிறக்கிறதுக்கு அனுகிரகம் பண்ணார்னு காண கிடைக்க. அவத்துல சந்தான விருத்தி இல்லாதவ திருப்புல்லாணி போய் பாயசம் குடிக்கலாம், அவள் ஐஷண்டு போய் அங்கே சந்தான கோபாலனை கொடுப்பா, அது மடியில வச்சுட்டு கதாரவிந்தேன பதாரவிந்தம் முகாரவிந்தே விநிவேசயந்தம் படஸ்ய பத்ரஸ்ய புரேஷயானம் பாலம் முகுந்தம் மனசா ஸ்மராமீர் பிரார்த்திச்சு. அதே மாதிரி தொட்டமல்லூர் கிச்சா தொட்டமல்லூர் கிருஷ்ணன் போயிடே உனக்கு தொட்டில் போடுறேன்டா, எங்க ஆத்துல ஒரு தொட்டில் போட ஏற்பாடு பண்ணடான்னா தொட்டில் போட்டுருவோம். நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன், எத்தனையோ முயற்சி பண்ணி எவ்வளவோ டாக்டர்கள்லாம் கைவிட்ட கேசல்லாம் கூட வரும், இல்ல தொட்டில் போட்டாலும் வரும், அதுவும் வரும். தொட்டமல்லூர் கிருஷ்ணன் அவன் பார்த்தான், ஐயோ வெண்ணையை விட்டுட்டேனேன்னு சொல்லி அவன் மூலமா சொல்லிட்டான், எனக்கு தொட்டில் மட்டும் போட்டா போதாது, வெண்ணையும் வேணும் வெண்ணையும் வேணும் வெண்ணையும் வேணும். ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்க நேர போக முடியலன்னா கூட ஆத்துலேருந்து பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. ஏன்னா அமெரிக்கால ஒரு டாக்டர் தம்பதி இருந்தான், அவளுக்கு ஒரு குறை இல்லை, பர்ஃபெக்ட்லி ஆல்ரைட், ஆனா குழந்தை இல்லை பல வருஷம். அப்பாவா தொட்டமல்லூர் கிருஷ்ணனை பத்தி கேள்விப்பட்டு நெட்டிலேருந்து அந்த பயலோட போட்டோ எடுத்து அதை பிரிண்ட் பண்ணி ஆத்துல வச்சுட்டு டெய்லி பிரார்த்தனை பண்ணி பூஜை பண்ணிட்டு இருந்தான். கொஞ்ச நாள்ல கன்சீவான ட்வின்ஸ் பிறந்தது உண்மையாரு. அதுக்கப்புறம் தான் அவ தொட்டமல்லூருக்கு வந்து கிருஷ்ணனுக்கு வெண்ணெய் காப்பு சாத்தி நன்னா தொட்டிலும் சாத்தினான். உண்மையாவே நடந்தது. இன்னைக்கும் தொட்டமல்லூர்ன்றது பெங்களூர்லேருந்து மைசூர் போற வழியில இருக்கு, பெங்களூர்லேருந்து ஒரு 1.5 மணி நேரம் சென்னப்பட்டினம், சென்னப்பட்டினாக்கு அடுத்த ஸ்டாப் தொட்டமல்லூர்னு பேர் இருக்கு. அங்கே யாரு கேட்டாலும் சொல்லுவோம் அம்பே காலு கிருஷ்ணான்னு பேர், தவளர கிருஷ்ணன். அவனை பார்த்தாலே நிஜமாவே குழந்தை ஆசை வந்துடும். அம்பேகாலு கிருஷ்ணா தொட்டமல்லூர், பெங்களூர் டு மைசூர் போகிறவழி சென்னப்பட்டினம் பக்கத்தில், அங்கேயும் போகலாம். திருப்புல்லாணி திவ்ய தேசம், திருப்புல்லாணின்றது ராமேஸ்வரம் பக்கத்தில் பகவான் தர்பசேன ராமனா இருக்கக்கூடிய திவ்ய தேசம், விபீஷணனுக்கு சரணாகதி ரகசியத்தை சொல்லி கொடுத்த இடம் திருப்புல்லாணி திவ்ய தேசம். அவ்வளவு சிரேஷ்டம் இந்த சந்தான கோபால உபாக்யா. கண்ணன் நினைச்சான்னா என்ன வேணா கொடுப்பான், மோட்சமே தருவான்னா குழந்தைகள் தரமாட்டானா, அத்தனை விசேஷம் அவ்வளவு சிரேஷ்டம் இந்த சந்தான கோபால உபாத்யான். எனக்கு தெரிஞ்சு நான் சந்தான கோபால உபாத்யானத்தோட பாகவதம் பூர்த்தி பண்ணியிருக்கேன்னா எனக்கு ஞாபகம் இல்லை, பண்ணியிருக்கேனா இல்லையான்னு சரியாக ஞாபகம் இல்லை. குச்சேர விஷயம் சொல்லியிருக்கேன், ருக்மிணி கல்யாணம் சொல்லியிருக்கேன், இப்படி தான் பூர்த்தி பண்ணியிருக்கோம். சந்தான கோபால உபாத்யானம் எனக்கு பாகவதத்தோடு சொல்லும்போது சொல்லியிருக்கேன் நிறைய, ஆனால் பாகவதத்தில் சந்தான கோபால உபாத்யானம் பூர்த்தி பண்ணியிருக்கேனா எனக்கு ஞாபகம் இல்லை. சொல்லியிருந்தாலும் இருக்கலாம், எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. ஆனால் இன்னைக்கு கார்த்திகேயன் சந்தான கோபால உபாத்யானத்தையும் சொல்ல வச்சுட்டான். அத்ர சிரேஷ்டம் இந்த ஸ்ரீமத் பாகவதம். தசமஸ்கந்தம் ஃபுல்லாக அவ்வளோ அழகாக இருக்கும், ஏகாதச ஸ்கந்தம் ரொம்ப விசேஷமாக இருக்கும், அவதூத கீதை ரொம்ப எல்லாம் சொல்லி மாளாது, ரொம்ப விசேஷமாக இருக்கும். எல்லாரும் குரு தான், லோகத்தில் எதெல்லாம் பார்க்குறோமோ அத்தனையும் குரு தான். குருஸ்வரூபமா கண்ணன் வழிகாட்டான், கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரு. கிருஷ்ணன் குருவா இருந்து ஒவ்வொரு விஷயத்தை ஒவ்வொரு இடத்துல நமக்கு வழிபடுத்தி கொண்டு வந்து பக்குவப்படுத்துறான். அழகா நவயோகீஸ்வரர்கள் கீதை, உத்தவ கீதை எல்லாம் விசேஷம். அழகா மும்மூர்த்திகள் பரீட்சை பண்றது, பிருகு மகரிஷி பரீட்சை பண்றது, மார்கண்டேயர் பிரளய தரிசனம் பார்க்கறது, பகவானுடைய மாயையை பார்க்கறது, கராரவிந்தேன பதாரவிந்தம் முகாரவிந்தே விநிவேசயந்தம் வதஸ்ய பத்ரஸ்ய புடேசயானம் பாலம் முகந்தம் மனசாஸ்மராமி. இமாலயஸ்ல ஆரம்பிப்போம், இமாலயஸ்லயே முடிச்சிடும். இந்த ஆல விருஷத்துலதான் கண்ணன் படுத்துக்கிறான் அப்படின்னு சொல்றது. பதவிருஷம் ஆலமாமா இரத் ஆலமா மரத்தின் மேல் ஒரு பாலகனாய் ஞாலமேழும் உண்டான் அரங்கத்து அரவிணையான் கோலமாமணியாரமும் முத்தத்தாமமும் முடிவில்லதோ எழில் மேனி ஐயோ நிறை கொண்டது என் நெஞ்சினையே. ரங்கநாதனுக்கு பகல் பத்து உற்சவம் தான் நடந்துருக்கு, ஆச்சு வைகுண்ட ஏகாதசி பக்கத்தில் வந்துட்டுருக்கு, ரொம்ப அழகாக இருக்கும். வைகுண்ட ஏகாதசினாலே குஷி தான், விசேஷம்தான். மார்கழி மாதம் இந்த கண்ணன் எங்கடா படுத்துட்டுருக்கான்னா பிரளயத்தில் ஆளிலையில் படுத்துட்டுருக்கானா, அந்த ஆலமரம் எங்கடா இருக்குன்னா தேவப்பிரயாக திவ்ய தேசம், கண்டம் என்னும் கடிநகர் அப்படின்னு திவ்ய தேச பெயர். வடக்கெல்லாம் தேவப்பிரயாகை அப்படின்னு தான் சொல்லுவாள். அந்த தேவப்பிரயாகை கோவிலில் ஒரு ஆலமரம் இருக்குது, வட்டவிருட்சம். அதில் தான் பிரளய காலத்தில் அந்த இலையில தான் கண்ணன் படுத்துக்கிறான். அந்த இலையில படுத்துருக்கிற கண்ணனைத்தான் மார்கண்டேயர் தரிசனம் பண்றார். கர அரவிந்தேன பத அரவிந்தம் முக அரவிந்தேன விரிவேஷயந்தம் தாமரை போன்ற கையினாலே தாமரை போன்ற பாதத்தை பிடிச்சு செங்கனி வாயில வச்சுண்டு தாமரை போன்ற வாயில வச்சுண்டு அழகா படுத்து செப்பின்றிருக்கான். கராரவிந்தேன பதாரவிந்தம் முகாரவிந்தே விநிவேசயந்தம் பதஸ்ய பத்ரஸ்ய புரேஷயானம் பாலம் முகுந்தம் மனசாஸ்மராமி. மார்கண்டேயர் மாயையை பார்க்கணும்னு ஆசைப்பட்டுட்டார். பிரளயத்தில் எல்லாம் அடிச்சுட்டு போகிறது, இவரையும் அடிச்சுட்டு போகிறது, ரொம்ப கஷ்டப்பட்டு நீந்தறார். அப்போ ஒரே ஒரு வட்டவிருட்சம், நிறைய பேர் சந்தேகப்படுவார் அது எப்படி ஜலத்தில் எப்படி வடவிருட்சம் நிற்கும். நம்மெல்லாம் பூமியில் பார்த்து தான் வடவிருட்சம் நின்று பார்த்துருக்கோம், நமக்கு பழக்கம் இல்லை. கண்ணன் எங்கே வேணா எதை வேணா நிற்கிறப்பா, ஆலமரம் தன் பலத்தினால நிற்கலே கண்ணனுடைய பலத்தினால நிற்கிற அந்த ஆலமா மரத்தின் இலை மேல் ஒரு பாலகனாய், அவ்வளோ பெரிய மரம், அதில் ஒரு சின்ன இலை, அந்த இலையில தேவேன்னு குஞ்சலமாக பயப்படுத்திருக்கான். இவர் தேடு தேடுன்னு தேடுறார், யாராவது கிடைப்பாளான், யாரும் கிடைக்கல. ஆலமரத்தை பார்த்தார், நீச்சல் அடித்து பக்கத்தில் போகிறார், ஒரே இருட்டு, அதில் அந்த இலையில ஜோதி ஸ்வரூபமாக சுவாமி. ஆஹா இந்த குழந்தை எங்கே இருக்கானே அப்படின்னு நினைக்கிறதுக்குள்ள அப்படி கண்ணன் மூச்சை இழுத்தான், இழுத்த மூச்சு காத்துல கொசு மாதிரி உள்ளே போயிட்டான். பிரளயம் வரைக்கும் கொசு இருக்கான், கொசு உள்ளே போயிடுது, மூக்குக்குள்ள கொசு போச்சுன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க எப்பவுமே. இப்படி தான் பகவான் மார்கண்டேயர் அப்படி இழுத்துட்டான், இந்த ஃபிக்ஸிங் ஹேலர்லாம் யூஸ் பண்ணி அப்படின்னு மூக்கை மூச்சு இழுத்தா மார்கண்டேயரையும் ஆளிலை கண்ணனையும் ஸ்மரிக்கும். அப்படி மூக்கை சிந்தினா வராக மூர்த்தி நினைச்சுக்கோங்க, பிரம்மதேவர் மூக்கிலேருந்து குதிச்சா வராக தோகநிரகாது. அழகா உள்ள இழுத்துட்டானோ, அடகா எங்கேயோ இழுத்துட்டு போறானே, வெளில யாருமே காணுமேனு பார்த்தா எல்லாரும் அவன் வயிற்றுக்குள்ள இருக்காராம். சிருஷ்டி அப்படிதான் ஆரம்பிக்கிற எல்லாம் மூகலகு உண்டு உமிழ்ந்த முதல்ல இப்படி எல்லாத்தையும் உள்ள இழுத்துக்கிறான். பிரளயத்துல திரும்பி எல்லாத்தையும் அவனே தன் சங்கல்பத்தினால சிருஷ்டிக்கிறான். அவனே திரும்ப மத்திய கூர்ம வராக நிருசிம்ம வாமன பரசுராம ராம பலராம கிருஷ்ண அவதாரம் எடுக்கிறான். எல்லா சத்துரியுகத்திலையும் அந்த அவதாரங்கள் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். கல்கி அவதாரம் உள்பட எல்லாம், எத்தனையோ ராமவதாரம் ஆயிடுச்சு, எத்தனையோ கிருஷ்ண அவதாரம் ஆயிடுச்சு. நம்ம பேசிட்டு இருக்கிறது 28வது சத்துரியுகத்தினுடைய லீலைகள். இதுலயே நம்ம பேசக்கூடிய பல அவதாரங்கள் மத்த மன்மந்திரங்களுடைய அவதாரங்கள் தான் பாகவத்ல பேசும். இப்படி பகவத் அனுபவமாகவே இந்த பாகவத், அனாவசியமா எதுவுமே இல்லை, எல்லாம் பகவத் குஷி. ஏழு நாள் போனதே தெரியல, இப்பதான் ஆரம்பிச்சா போல இருக்கு, மோகாத்மியம் தொடங்கினா போல இருக்கு. இவ்வளவு டெய்லி காத்தால சாயங்காலம், காத்தால சாயங்காலம், வேற யோசனையே பண்ண விடல கண்ணன். நிஜமாவே மெட்ராஸ் மழை பெய்ஞ்ச நிலைமைக்கு நான் ப்ரோக்ராம் கேன்சல் தான் நினைச்சேன். நான் நினைச்சுட்டேன் சரி போக போறதுல ஃபிளைட்டு கிடையாது, ட்ரெயின் கிடையாது, பஸ் கிடையாது, இங்கேருந்து வெளில வருது. நான் 8வது முதல்ல 6வது வரைக்கும் ஃப்ளைட் இல்லைங்க. நான் 7வது பூனா போய் பண்டர்பூர் போயிட்டு வர வேண்டியவன். அப்புறம் அவளே சொல்றேன் 8வது வரைக்கும் ஃப்ளைட் இல்லைன்னு. என்னடா இது கிருஷ்ணா, 11வது ஆரம்பிக்கணும். சரி பார்க்கலாம், நம்ம பாகவதம் சொல்லணும்னு இருந்தால் சுவாமி சொல்ல வைப்பார்னு விட்டுட்டேன். அதுக்கு மேலே நான் யோசிக்க முடியாது. சரி அவர் சங்கல்பம் இந்த பாகவதம் நான் பண்ணணும்னு. எப்படி பாகவதம் நடக்கும், அதில் மாற்றம் இல்லை. உபன்யாசம் நான் பண்ணுறேன்னா இன்னொருத்தர் பண்ணுறேனா தீர்மானிக்கிறது கண்ணன். ஆனால் பாராயணம் எப்படி நடக்க போகுது? ஆனால் அடியேனுக்கு பண்ணுற பாக்கியம் உண்டாங்கன்னா கார்த்திகை ஆரம்பித்து மார்கழியில் முடிக்கிற ஒரு பாகவதம், அது கிடைக்கிற ஒரு பாக்கியம் ஒன்று இல்லையா? அதே டேட்ஸ்லாம் மாறி மாறி பார்ப்போம். முதல்ல வேற ஒரு டேட்ஸ், அப்புறம் இந்த ஒரு டேட்ஸு, இந்த தேதிக்கு அப்புறம் தேதி என்கிட்டையும் இல்லை. ஏன்னா நாளைக்கு நான் ஊருக்கு போய் ஆகணும். நாளைக்கு அவனோட அப்பாவோட சார்த்தம் வேற வழியே கிடையாது. அது முடிச்சு ஒரு 2-3 நாளைக்குள்ளே நான் திரும்பி பிருந்தாவனம் போகணும். அதனால் ரொம்ப ஆசையாக இருந்தேன். பிருந்தாவனம் போகிறதுக்கு முன்னாடி ஒரு பாகவத சப்தாகம் பரவாயில்ல, குஷியாக இருந்தேன். பாகவதம் சொல்லி அதே குஷியில் பிருந்தாவனம் போக போகிறோம் அப்படின்னு. ஆனாலும் ஒரு புரியலை, சரி பார்த்துக்கலாம், எல்லாம் உண்டிஷ்டம் இந்திஷ்டம் அப்படின்னு விட்டுவிட்டேன். திடீர்னு எத்தனாம் தேதி ஃப்ளைட் உண்டுன்னா 11-12 தான் ஃப்ளைட் புக் பண்ணுறேன். சாயங்காலம் 5 ஃப்ளைட்டுக்கு 430,000-40,000 இருக்கும். பரவாயில்ல, 3000 கொடுத்தேன் டிக்கெட். ஒரு குஷியில் டிக்கெட் புக் பண்ணிட்டேன். புக் பண்ண பிறகு பார்த்தா 9வது புக் பண்ணியிருக்கேன் அவசரத்தில். அச்சுச்சோ திரும்பி நாளைக்கு ஃப்ளைட் போல தான் என்ன பண்ணுறேன், திரும்பி ஒரு ஃபோனை போட்டு அப்பா எனக்கு டிக்கெட்டை ப்ரீ போன் பண்ணிதாடான்னு சொல்லி அது 200 தான் வாங்கினேன். உடனே அதையும் மாசிண்டு எங்கள் பாம்பேயில் வந்து இறங்கின பிறகு தான் எனக்கு சமாதானம் ஆச்சு. அப்பாடா பாகவதம் உண்டு, எனக்கு உண்டு பாகவதம் அப்படின்னு தீர்மானம் ஆச்சு. அப்படி நிஜமாவே கிருஷ்ண கிருப்பையினாலே நடந்த ஒரு பாகம். அதுலேயும் அழகா வாசிச்சா, எல்லாரும் அனுபவிச்சு வாசிச்சா, அது வேணும் இல்லையா? அவா பாட்டு இனிமேனு வாசிக்கிற ஒவ்வொரு நாள் எல்லாரும் வாசிச்சுருந்தா பார்த்தேன். ஒருத்தர் மேல ஒருத்தர் பாஞ்சு, நீ வாசிக்கப்படாது, நீ வாசிக்கிறது சரி இல்லை, நான் தான் வாசிப்பேன், உனக்கு பாகவதம் வராது, உனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்துடாது, நான் வேகமாக ஓட்டுறேன், அதெல்லாம் இல்லாத ஒரு பாகவதம். நிம்மதியாக இருந்தது எனக்கு பார்க்கறது. அதான் எனக்கு இங்கே சப்தாகம் பாராயணம்னா ஒரு பயம் உண்டு, எனக்கு ரொம்ப பயம் உண்டு. அங்கெல்லாம் குடும்பத்துக்கு தலை வச்சு படுக்க மாட்டேன் நான். யாரு பாகவத பாராயணம்னா சந்துரு இருந்தாருன்னா போவேன். அப்போ தைரியமாக உட்காரணும், சந்துரு இருக்கா அப்படின்னு. சில சில இடங்களுக்கு மட்டும்தான் அப்படி போவாங்க. நிறையனா நான் பாராயணத்தில் ரொம்ப தைரியமாக உட்காந்து சந்துருவோட பாகவதம். ஏன்னா நடுவில் ஒரு பாட்டுக்கு சோகம் சொல்லிட்டு இருப்பார், தொந்தரவுலாம் ஒன்றுமே வராது. ஒரு அழகு சுந்த ஆச்சரியம், சுப்பிரமணிய தீட்சன் முன்னாலாம் வாசிச்சிட முடியாது, ரொம்ப பெரியவர். கொஞ்சம் ராகம் மாறித்தோ சப்தம் மாறித்தோ சிம்மம் தான், பாகவத மாதிரி வாசிக்கணும் இல்லடி இறங்கி போயிடுங்கன்றது. நான் பார்த்துருக்கேன், கண்ணெதிர்க்க பார்த்துருக்கேன், ஆச்சரியம். அது சந்திர ஒரு பாட்டு பிறந்த மாதிரி இருக்கு. சந்திரோட பாகவதம் நாராயணனால அவருக்கு அவர் தானே வரா, அது ஒரு குஷி தான். அவர் அடி வாசிட்டு இருப்ப அந்த பாகவதம் அழகா வாசிச்சவா எல்லாரும் பகவான் இஷ்டப்படி வாசிச்சா அந்த மாதிரி நிறைய வாசிக்கிறதுக்கு அனுகிரகம் ஆசீர்வாதம். ஆர்கனி மாசத்துல பாகவதம் வாசிக்கிறது, கார்த்திகை மாசத்துல பாகவதம் வாசிக்கிறது விசேஷம். அதுல நிறைய பேர் நான் பார்த்தேன், புதுசா இப்பதான் புஸ்தகத்தெல்லாம் வாங்கிட்டு வந்து இப்படி பேஜ் எல்லாம் தேடி வார்த்தையெல்லாம் தேடி, ஆனா தைரியமா வாசிச்சான். ஏன்னா சுத்தி இருக்கவாழ்லாம் ஆசையோட வாசிக்கும் பொழுது கண்ணன் பிரத்யட்சமா அந்த இடத்துல இருந்தா தான் நானும் வாசிக்கணும்னு ஒரு ஆசையும் வரும், வாசிக்கவும் முடியும். ஏழு நாளும் கண்ணனுடைய சாநித்தியம் பூரணமா இருந்ததுனாலதான் எல்லாரும் வாசிச்சான். நான் பார்த்துட்டே இருந்தேன், இப்படி இங்க ஒரு கோடை போட்டு அங்க ஒரு கோடை போட்டு நல்லா இருந்தது பாக்குறதுக்கு, அது ஒரு சுகம். அந்த மாதிரி ஒரு பாகவத பாராயணம், பெருசா பாராயணம் ஆச்சாரிய புருஷானு யாரும் இல்லாமல் அப்படி இழுத்து பிடிச்சி அது ஓட்டி ஜம்னு, அதுல பாராயண டைமுக்கு ஏத்த மாதிரி ஏன் டைம் மாதிரி, அது நல்லா இருந்துச்சுக்கோங்க. இதெல்லாம் ஒரு சுகம், இதெல்லாம் ஒரு ஆனந்தம். நான் நினைச்சேன் இன்னைக்கு போயிட்டு அப்பா வரா 4 மணிக்கு, மூணு மணிக்கு அவரா மாமா எப்ப என்ன சொல்ற அவருக்கு தான் தெரியும், எப்ப என்ன குண்டு போடுவாரு மாமாக்கு தான் தெரியும், மாமா எப்ப என்ன குண்டு போடுவாரு உங்களுக்கு தான் தெரியும். 4 மணி சத்தங்கம் முதல்ல 4:30 வச்சிருந்தோம், அப்புறம் 2 நாள் 4 மணி சார், அப்புறம் ஒரு நாள் காலத்துல 10:00 to 12 இன்னைக்கு சஷ்டின்னு சார், 12 மணிக்கு ஷார்ப்பா முடிக்கணும்னா, இன்னைக்கு டாக்டர் வேற கொண்டு உட்கார வச்சுட்டார், கையில மலங்கல் இருந்து நிக்கிறார், கல்யாணம் நல்ல நேரம் முடிய போறதுன்னு நிக்கிறார். அப்படி ஜாலியா மாமாவோட விளையாடிட்டு இன்னைக்கு அப்பாடா அப்படின்னா 3 மணிக்கு விட்டார், நான் டைம் பார்க்கிற 1:00 நான் ஆத்துல, அந்த நான் ஆத்துல போய் சாப்பிட்டு அப்படி கையெல்லாமே இப்படி எழுந்துக்கணும் 3:00 அவ்வளவுதான். அப்படி விளையாட்டு போல நிஜமாவே இப்படி ஒரு கோலாகலமான பாகவதம். பாம்பே டோம்பில் நிறைய சத்தங்கம் பண்ணிருக்கேன், ரொம்ப நாளாச்சு இப்படி பப்ளிக்ல நான் பண்ணி, சாதாரண இப்பெல்லாம் ஆற்றுல அடிய பண்ணிட்டு இருக்கேன். பல பேரை நான் ரொம்ப வருஷம் கழிச்சு இந்த பாகவத சப்தாகத்தை திரும்பியும் பார்த்தேன், என்னோட கதைகள் முன்னாடி வந்த பல பேரை இந்த சப்தாகத்துல ரொம்ப வருஷங்கள் கழிச்சு நான் பார்க்கறேன். அதெல்லாம் ஒரு ஆனந்தம், எல்லாம் ஸ்கந்தனுடைய கிருபை. அவன் ஆசைப்பட்டான், ரொம்ப ஜோரா ரொம்ப கோலாகலமா மனசு நிறைய நடக்கணும், அதான் முக்கியம். அங்க இப்ப தாம்பீகம் ஆடம்பரம் முக்கியமே கிடையாது, பெருசா ஆடம்பரம் எவ்வளவு செலவு பண்ணா அது முக்கியம் இல்லை. வந்தவா சொல்ல வீடியோ வந்தவா வாசிச்சோம், கேட்டவா ரசிச்சு கேட்டல, இவ்வளவுதான் கிருஷ்ணன் அனுபவிச்சான். ஸ்கந்தன் நன்னா திருப்தியா இருக்கான், முகம் நேத்தி பாருங்க பல 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 பலன்னு சொல்லிச்சான். நேத்தி நான் பார்த்த அலங்காரம் அப்பா, அந்த பாகவத ரசம் திபத பாகம் அண்ணா குடிச்சிட்டு கொழுக்கு கொழுக்குன்னு இருக்கான் கண்ணன், கண்டன் கொழுக்கு மொழுக்கு திபத பாகவதம் ரசமாலை. அவளுக்கு எவ்வளவோ சமாதானம், எத்தனை சாந்தி, இந்த பாராயணம் பண்ணி சத் விஷயங்கள் கேட்டு அப்படி எல்லாம் அப்படி பூமாலை மாதிரி பகவான் நம்மளை கோத்துட்டோம். கந்த நம்மளெல்லாம் ஒவ்வொரு பூவா எடுத்து கதம்ப மாலை மாதிரி பாகவத மாலை, ஆண்டாள் திருப்பாவை மாலை மாதிரி இங்க ஒரு பாகவத மாலையை கட்டி கந்தன் தன் கழுத்துல தானே சூட்டின்றான், நம்ம சூட்டல அவனே இந்த பாகவத மாலையே அழகா சூட்டின்றான். இப்படி ஒரு பாகவத சப்தாகம் ரொம்ப நல்லா இருக்கு. நான் பிரவச்சனம் பண்ணேன்றதுக்காக சொல்லவே இல்லை, அனுபவத்தை கொண்டு சொல்லி நான் வந்து பிரவச்சன ஆச்சாரியன் அந்த இதில் உட்காந்து சொல்லலை, என் ஹிருதயத்தில் எனக்கு கிடைச்ச ஆனந்தம் அந்த பிரசன்னம். பாகவத் எத்தனையோ புது புது விஷயங்கள் நிறைய இந்த வாட்டி அனுபவிச்சேன், எனக்கு தான் தெரியும். ஒவ்வொரு தடவையும் நாங்கள் பிரவச்சனம் பண்ணுவோம், புதுசாக சொல்கிறோம்னு தான் சொல்லுவோம், எங்களுக்கு தெரிஞ்ச கதைன்னு சொன்னோம்னா ரசம் இல்லை, ட்ரையாக இருக்கும். ஒவ்வொரு தடவையும் கிருஷ்ணா இந்த பாகவத்தை என்னடா எனக்கு புதுசாக சொல்லித்தர போறேன்னு உட்காந்துருந்தா புதுசு புதுசாக விஷயம் சொல்லி கொடுத்துட்டே இருப்போம். ஒவ்வொரு நாளும் இன்னைக்கு இப்படி ஒரு விஷயம் வந்ததே, இவ்வளவு நாள் இந்த பாகவத்தை கவனிக்கலை, அப்படி தான் கவனிச்சினோம். ஒவ்வொரு நாளும் இப்போ நீங்கள்லாம் வாசிக்கும் பொழுது பார்த்த சில சில ஸ்லோகங்கள் இப்படி ஒரு அர்த்தம் வருது, அப்போதான் புதுசு புதுசாக நூதனமாக வருது அர்த்தனங்கள்லாம். அப்போ அப்படி ஒரு பாகவதம் விளையாட்டு போல ஏழு நாள் ஓடி போயிடுது, காத்தால சாயங்காலம்னு ஆச்சரியம் முடிச்சுட்டு 4 நாள்ல அடியேன் பிருந்தாவனம் போயிட்டு இருக்கேன். பாகவதம் சொன்ன பலத்தோட ஆனந்தமா ஒரு பிருந்தாவனம், 25ஆம் தேதியிலேருந்து அங்கதான் இருக்க போற 4 நாளைக்கு பிருந்தாவனம். இவ சொன்ன கிருஷ்ணலீலைகள் ஸ்தலங்கள்லாம் காட்ட போறோம், 150 பேர் கூட வரா பகவத் கிருப்பையில. அப்படி அழகா கண்ணன் பாகவத்தையும் கொடுத்து அந்த குஷியிலேன்னு அப்படியே என்ன பிருந்தாவனத்துக்கு ஐஷண்டு போறான். இந்த மாதிரி பகவான் நம்மளெல்லாம் அப்பப்ப கூட்டி வைக்கட்டும், இப்பயே சொல்லிட்டேன் ஹால் முடிஞ்சோட என்ன கூப்பிடணும், அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைக்கேன், ஹால் கட்டி சப்தாகம் நீ யாரானா முதல்ல வச்சுக்கோ, என்னையும் கூட வச்சுக்கோங்க. அதனால அப்படி ஒரு ஏன்னா ஆரம்பத்திலேருந்து போகும் முருகன் கோவில் நிறைய நான் வந்தேன். மாமா இது
நமஸ்காரம். இந்த இயக்கமானது
ஒரு 50 கழிச்சுக்கோங்க, 26 வயசு சொல்லலாம்.
வந்து